கர்த்தாவே, நீர் எங்களோடு இருப்பதே எங்கள் மேன்மையப்பா. நீர் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதே எங்கள் மேன்மை. நாங்கள் எதனாலே விசுவாசித்தவர்கள், நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுனால் அல்லவோ, நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவோ, நீரே எங்கள் மேன்மையப்பா. உமக்கு நாங்கள் மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே, உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி இருக்கிற இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தி இருக்கிறீர், எங்களை வாழ வைத்திருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், சுகபலம் தந்திருக்கிறீர், எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறீர். அன்பு தகப்பனே, நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபையே கிருபை. அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே நீ தந்த மன்னிப்புகளாலும் நீ பாராட்டுகிற இரக்கங்களினால்தான் நாங்கள் வாழுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களின் வாழ வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் உங்க நல்ல பிதாவே. ஆவேன், ஆவேன், ஆவேன். உட்காரும். நபத்தியிலே எழுந்தில் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 52 வாரங்கள், 365 நாட்கள், இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே அல்லது இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு தினத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
So ehre sei dem Herrn, wir sind nämlich 52 Wochen, 365 Tage in diesem Jahr heil geblieben und wir sind jetzt an dem letzten Sonntag angelangt in diesem Jahr und wir danken dem Herrn dafür.
So இந்த வருஷத்திலே நாம் எல்லோரும் பல விதத்திலே நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் பல நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்களுக்குள்ளால் கடந்து வந்திருக்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. பலர் நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து வந்திருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை
உண்டாகட்டும். Oder ist einen unterschiedlichen Weg gegangen, einen Weg voller Trauer, vielleicht Bedrängnisse, Probleme, vielleicht sogar ein Tal der Tränen. Aber egal, was auch immer passieren oder was auch passiert war, Jesus ist immer mitten unter uns.
இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் கூட இருந்தார். ஆனால் பாதை அல்லது பிரயாணம் இலகுவாக இருக்கல. சொல்றதெல்லாம் விலை கொடுங்க. தேவ ஜனங்களோடு இருந்தார். தேவனே அவர்களை வழிநடத்தினார். ஆனாலும் அவர்கள் சென்ற பாதை, கானானுக்கு போகிற பாதை இலகுவாக இருக்கல. ஆகவே தேவன் நம்மோடு இருந்தால் பாதைகள் எல்லாம் இலகுவாகத்தான் இருக்கும் என்று நாம் நம்புவதற்கு இடமில்லை. ஆனால் ஒன்று, பாதை கடினமாக இருந்தாலும் இலகுவாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருந்தால் அது போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக.
ஸ்தோத்திரம். Die Israeliten, aber der Weg zum Kanaan, der war nicht einfach, der war voller Probleme. Es war durch ein Weg durch die Wüste. Wir dürfen nicht glauben, nur weil Gott jetzt mit uns ist, wird der Weg, den wir auch einschlagen, einfach sein wird oder für uns halt ein bisschen bequemer sein wird. Nein, es reicht uns, wenn Gott mit uns ist. Aber das bedeutet auch nicht, dass der Weg bequemer wird, sondern es heißt auch, dass der Weg nicht einfacher wird.
இக்கரையிலே இருந்த தன்னுடைய சீஷர்களை அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார் ஆண்டவர் இயேசு. ஏறினார்கள் படகில், ஆரம்பித்தார்கள் பிரயாணத்தை. ஆனால் திடீரென புயல் காற்று வீசிது, படகு அமிழ்ந்து போயிடுமோ என்கின்ற சூழ்நிலை, மட்டுமல்ல அவர்கள் எல்லோரும் சீசகளோரும் மடிந்து போயிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தான் செய்தது. இப்ப ஒரு காரியம், இயேசு படகில இருந்தால்தான், ஆண்டவர் இயேசு சீசகளோடு கூட இருந்தால்தான், ஆனால் புயல் அடித்ததுதான், காற்று அடித்ததுதான், ஆனால் கர்த்தரோ அவர்களை காப்பாற்ற வல்லவராக இருந்தார். ஸ்தோத்திரம்.
Jesus hat seine Jünger eingeladen, beziehungsweise sie mitgenommen, mit aufs Boot rüber ans andere Ufer. Was ist passiert unterwegs? Sturm, Wellen, all die Probleme. Aber Jesus war mit denen. Jesus war mit an Bord. Aber trotzdem hatten die Probleme gehabt. Aber das, die einzige Lösung ist, wenn Jesus bei uns ist, das reicht für uns aus.
எத்தனை துன்பங்கள் மத்தியிலே நாம் நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது போதும். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொன்னாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயப்படேன். யூனோ வை? யூனோ
அவன் இப்படிப்பட்ட பல பள்ளத்தாக்குகளை கடந்து வந்து வந்தான். ஆகவேதான் அவன் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்குகளை நடந்தாலும் நான் பயப்பட, ஏனென்றால் தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன். அந்தவருக்கு சோதனை. இந்த அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். அவசியம் மட்டுமல்ல, அவசரமும் கூட.
David, König David, schreibt im Psalm 23, auch wenn ich durch das finstere Tal gehe, Herr, es reicht mir, wenn du bei mir bist. Diese Erfahrung hat er in seinem Leben gemacht. Er hat eine Erfahrung gemacht, durch das finstere Tal zu gehen, eine Erfahrung voller Probleme. Aber er hat richtig erkannt, dass es ausreicht, wenn der Herr mit ihm ist. Denn dann wird er auch die Lösung des Problems finden.
So, in der Ande muduvadu, Deva nabodu kude irundapadiyathan. மறவாதேங்க, நினைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடியால் தான், அல்லது கர்த்தர் நம்மை நடத்தினபடியால் தான் நாம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்கிறபடி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்றபடி நாமும் நம்முடைய தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். ஏனென்றால் கடைசி காலத்திலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று பட்டியலிட்ட அப்போஸ்தலர் பவுல், கடைசி நாட்களிலே மனுஷர்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 3 வசனம் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நன்றி உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்க நாம் முயற்சி செய்வோம்.
Ich möchte euch nochmal daran erinnern, bedenke, denn da, wir sind durch das ganze Jahr jetzt gewandert, aber warum leben wir heute noch? Warum sitzen wir hier? Das ist die Gnade Gottes. Nur weil Gott mit uns war, sitzen wir gerade in diesem Moment, in diesem Raum. Das ist alles reine Gnade Gottes. Deswegen sollten wir Kinder Gottes auch immer dankbar sein, Gott stets danken. Denn in der letzten Zeit, in der Endzeit, ist in 2. Timotheus geschrieben, dass die Menschen undankbar werden.
நாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசுவுடைய சபை. இதை குறித்து பழையற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கண் திறக்கப்பட்டவன் சொன்ன பொழுது, இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் யாக்கோபு உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவைகள் பரவி போற ஆறுகளைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் இருக்கிறது என்று பிள்ளையாமிடுகின்ற தீர்க்கதரிசி சொன்னதை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே சபை தேவனுக்கு முன்பாக சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் சில தவறுகள் இருக்கலாம், நாம் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருக்கலாம், உண்மைதான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார். லிசனுமே, நம்முடைய வாழ்வில் தவறுகள் இருக்கிறது உண்மை, திருந்தமணி இருக்கிற இடம் உண்டு, நாம் எல்லோரும் திருந்தமணி இடம் இருக்கிறது நிதர்சனம். ஆனால் சத்தியத்தை நான் உங்களை சொல்றேன், கர்த்தர் நம்மேலே பிரியமா இருக்கிறார், ஆண்டவர் சபையை சிநேகிக்கிறார். ஆண்டவர் நாமத்தை வேண்டாடு ஸ்தோத்திரம்.
Es war, wir haben alle Probleme in unserem Leben. Es gibt Bereiche, wo wir uns bekehren müssen, Bereiche, wo wir halt schwach sind. Aber die Wahrheit ist, Gott liebt uns und deswegen wird er auch uns diesen Weg zeigen und uns Kraft geben, dass wir diese Probleme auch bestehen können.
இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த செய்தியின் தலைப்பு, தீர்மானத்தின் அடிப்படையிலே ஆசீர்வதிக்கிற தேவன்.
So, lass uns zum Wort übergehen. Die Titel der Predigt, der heutigen Predigt, würde ich jetzt so titulieren, und zwar nach Entscheidung, also der Gott segnet nach unseren Entscheidungen.
So, தீர்மானத்தின் அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்.
Das heißt, der Segen ist abhängig von unseren Entscheidungen, die wir
treffen. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நன்றாக கவனியுங்கள், தீர்மானங்களே நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது, நாம் எடுக்கிற முடிவுகளே நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யறது. நான் சொல்றதுல கொஞ்சம் சிந்திங்க, உங்களோட மனதை கொஞ்சம் திறந்து வைங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது, நாம் எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுங்கள்.
Wahrheit sage ich euch noch folgendes, und zwar das habe ich schon des öfteren gesagt, und zwar die Entscheidungen, die wir in unserem Leben treffen, die entscheiden den weiteren Verlauf unseres Lebens. Also ich wiederhole es nochmal, die Entscheidungen, die wir in unserem Leben treffen, die entscheiden über den weiteren Verlauf unseres Lebens.
வாழ்க்கை முழுவதும் தீர்மானங்களினாலும் முடிவுகளாலும் நிறைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஆண்டு நாம் எத்தனையோ காரியங்களை குறித்து தீர்மானித்திருக்கிறோம், திட்டமிடுத்திருக்கிறோம், முடிவு செய்திருக்கிறோம். அவைகள் சரியா பிழையா என்பது அடுத்த காரியம். ஆனால் ஒன்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தீர்மானங்களினாலும் முடிவுகளாலும் நிறைந்திருக்கிறது என்பதை நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள
வேண்டும். Offensichtlich, dass unser ganzes Leben voller Entscheidungen ist, sondern es besteht nur aus Entscheidungen und das entscheidet auch unser Leben, wie wir halt weiter laufen werden.
So இந்த வருஷத்தின் இறுதியிலே வந்திருக்கிற நாம் ஒரு வருஷத்தை நாம் முடித்து இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் சில தீர்மானங்களோடு அடுத்த வருஷத்துக்குள்ளே செல்வது தேவனுக்கு முன்பாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Es ist etwas Wundervolles, wenn wir zum Abschluss dieses Jahres auch eine Entscheidung treffen und mit dieser Entscheidung auch in das neue Jahr übergehen.
உலகத்திலே இருக்கிற business people-ஐ பார்த்தால் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் முடிவு போது அடுத்த வருஷத்துக்கு குறித்த வியாபார காரியங்களை குறித்து அவர்கள் திட்டமிடுகிறார்கள், முடிவு செய்கிறார்கள், தீர்மானம் எடுக்கிறார்கள், அவற்றை வளர்க்கவும் பெருக்கவும் முயற்சியார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ இந்த வருஷம் இருந்தது போல அப்படியே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல, முதிர்ச்சி இல்ல. ஆகவே இந்த வருஷம் இருந்ததுன்னு பார்க்க அடுத்த வருஷம் நாம தேவனோடு நெருங்க வேண்டும், தேவனை கிட்டி சேர வேண்டும், இன்னும் ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு, ஒரு விருப்பம், ஒரு தாகம், ஒரு வேகம் நமக்குள்ள இருக்க முடியுது அவசியமாகும்.
Geschäftsleute nimmt, diese Geschäftsleute, die haben immer einen Jahresrückblick, beziehungsweise die schauen einmal zurück, was sie in diesem Jahr gemacht haben und wollen in das nächste Jahr, das kommende Jahr, das Ganze noch besser machen. Aber wir Kinder Gottes, wir sitzen hier, treffen aber keine Entscheidung, das, was wir falsch gemacht haben, das kommende Jahr noch besser zu machen. Aber ich denke, der heutige Tag soll dazu dienen, dass wir heute die richtige Entscheidung treffen und in das nächste Jahr mit einer neuen Entscheidung reingehen und noch besser für Gott leben.
Wir hatten
ja letztens schon in der Bibel das Ganze auseinandergesetzt, also uns auseinandergesetzt, dass, in der, dass bei der Geburt von Jesus Christus sehr viele Charaktere zu tun hatten. So Gott, der Vater, der hat alles ganz genau geplant, bevor er Jesus Christus, also seinen eingeborenen Sohn, in die Welt gesandt hat. Er hat viele zum Wege dieser Geburt genutzt.
இயேசுவுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்டவர்களை சம்பந்தப்படுத்தி நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றது நல்லது என்று ஆண்டவர்களை விரும்புகிறேன்.
Und heute möchte ich in dieser Botschaft die Leute, die mit der Geburt von Jesus Christus zu tun hatten, die möchte ich mit in das Wort einbeziehen und dadurch eine neue Entscheidung euch nochmal vorlegen, damit wir in das nächste Jahr mit dieser neuen Entscheidung weiterleben können.
அந்த அடிப்படையிலே முதலாவதாக ஒரு நபரை நாம பார்க்க போகிறோம்.
So, aufgrund dessen wollen wir uns eine Person uns anschauen.
என்னோட கூட திருப்பி கொள்ள லூக்கா எழுதின சுவிசேஷம்
லூக்காஸ்
முதலாம் அதிகாரம் கம்பித் மீ குயிக்லி பிளீஸ் லூக்கா சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 27-28 வசனங்களை நாம் படிக்கிறது கேட்போம். தயவு செய்து பாருங்க.
கபிட்டல் 1 வெர்ஸ் 27-28
27-28 படிங்க. So, ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்ட முதல் முக்கியமான பாத்திரம் மரியாளாகும்.
So, Maria ist die erste Person und sogar eine der wichtigsten Personen, die mit der Geburt Jesus zu tun hatte.
உங்களுடைய சிந்தனைகளை தயவு செய்து களைய விடாதீங்க. நான் சொல்றது மாத்திரம் கேளுங்க. இப்ப நாம உட்கார்ந்திருக்கிறது தேவனுடைய சமூகத்தில், ஏன் உட்கார்ந்திருக்க முடியாது? தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு. ஆகவே எந்த காரியத்தை கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை திசை
திருப்பாதீங்க. So, wir sitzen hier vor Gott, wir hören das Wort Gottes und lasst eure Gedanken bitte nicht ausschweifen.
So, கேளுங்க. தேவனுடைய வசனத்தை நாம கருத்தாய் கேட்க முடியது அவசியமாகும்.
Es ist notwendig, dass wir die Worte Gottes richtig aufmerksam zuhören.
ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பில மிகவும் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பாத்திரம் மரியாளாகும்.
So, einer der wichtigsten Charaktere, die mit der Geburt Jesus zu tun hatte, war Maria.
So, ஒரு நாள் திடீரென மரியாள் இருந்த வீட்டிலே ஒரு தேவதூதன் வந்து இறங்கினது நம்ம பார்க்க முடியதாக
இருக்கிறது. Plötzlich tauchte ein Engel auf vor der Maria.
So, வந்ததும் அவள் சொன்ன வார்த்தை முதலாவது கிருபை பெற்றவளே வாழ்க என்றார்.
Und das die ersten Worte, die der Engel sagte, war: Sei gegrüßt, du Begnadete.
So, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிற சொல்லுகிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்ட மூன்று முக்கியமான காரியங்களை முன்வைக்கிறது. பார்க்கக்கூடியது முதலாவது கிருபை பெற்றவளே வாழ்க, இரண்டாவது கத்தரனோடு கூட இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்று முக்கியமான காரியங்களை தேவதூதன் அவனுக்கு சொல்றது நம்ம பார்க்கக்கூடியதாக
இருக்கிறது. Du bist unter den Frauen, bist du gesegnet und der Herr ist mit dir. Diese drei wichtigen Dinge hat der Engel verkündet.
So, Maria, devanudayile kirubai pettalen solli nam paargirom.
Maria empfing Gnade von Gott.
Devanudaye kirubai pettavargal bhagyavargal avargal paralokathile devane darshippargal. Kathudaye naamathil bayamudargal.
Diejenigen, die Gnade von Gott erhalten, die werden mit Gott zusammen im Himmelreich leben.
Naamum viswasathai kondu kirubainale rachikkapattirukkom devane rajyathukaga wait pannikondirukkom.
So auch wir sind durch die Gnade errettet worden.
So vandadum vandha
உன்னதமான
காலாகாலமாக தீக்கதரிசிகளால சொல்லப்பட்ட வார்த்தை மாமிசமாகி தேவனுடைய குமாரனாகி தன் கருவில உருவாகி பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றிருந்தபடியால் தேவதூதன் வந்தது சொன்ன கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்று சொல்லி.
மரியா hatte das Privileg, den Sohn Gottes auf die Welt zu bringen und deswegen hatte sie auch Gnade von Gott erhalten. Deswegen sagt der Engel auch, sei gegrüßt, du Begnadete.
So, an den Nachtgelinde Judea will er jettenio kanni pengel erindargel. Anal, Mariyalikku matram inda kirubai. எத்தனையோ கன்னி பெண்கள் இருந்த போதிலும் தேவனுடைய கண்கள் விழுந்தது, பார்வை விழுந்தது மரியாள் மேலே. ஆகவே மரியாளுக்கு தான் தேவமானை பெற்றெடுக்கிற பாக்கியத்து கிடைத்தது. ஆகவே அவள் கிருபை பெற்ற சொல்லி தேவதூதன் சொல்றது நம்ம
பார்க்கக்கூடியதாக இருக்கு. Sei gegrüßt, du Begnadete.
So, bande aber ipriyana vaaltathile solli deva tittate arivikkirathu nama paakkakoodidhaaga irukkirathu.
Der Engel verkündete diese Worte und er entlüftet quasi diesen Gottesplan an Maria.
So, Mariale, nee karpavadiyagi oru kumarane poruvaarenda.
Maria, du wirst schwanger und du wirst einen Sohn gebären.
So, avar unnadamana devada kumar ennapaduvaar endru sonnar.
Und er wird der Sohn des Höchsten heißen.
Jakobin kudumbathare avar endrendrikkum arasaaluvaar endru sonnar.
Er wird herrschen über das Haus Jakob.
So, ippadipatta vaathigalai kettu aval yosika aarambithaal.
Und sie hatte diese Worte gehört und fing an darüber nachzudenken.
Ennendara avada soolnilai appadi irundhathu.
Weil ihre Situation so war.
Ennendara Joseph endra oru manushanukku aval yetkenabe engage aakapattirukkathu avar niyamikkapattirukka கன்னி பெண்ணாக இருக்கிறார்.
Sie war bereits liiert mit einem Mann namens Josef, beziehungsweise sie war versprochen für ihn.
So wer der Ballenegel சொல்றார்கள், தேவதூதன் மரியாளை சந்தித்த காலம் மரியாளை டீனேஜாக இருக்கும்னு சொல்றார்.
Bibelforscher sagen ungefähr, dass Maria zu der Zeit ungefähr eine Teenagerin gewesen muss.
So valibe பெண்ணாக அவள் இருந்திருக்கிறார்.
So sie war eine Teenagerin.
So ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றார்.
So sie hatte das Privileg, Jesus in die Welt zu bringen.
So also தேவதூதனால சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவள் யோசிக்க ஆரம்பித்தார்.
So sie fing an über die Worte des Engels Gabriels nachzudenken.
ஏனென்றால் தேவதூதன் சொன்ன வார்த்தையின்படி இன்னொரு ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையாக அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுகிறது என்றால் இது வேறொரு காரியம் என்பதை அவள் முதலாவது புரிந்து
கொண்டார்.
ஏற்கனவே ஒரு புருஷனுக்கு அவள் நியமிக்கப்பட்டிருந்தபடியால் இப்பொழுது அதிகமாக அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்.
So sie fängt jetzt noch mehr darüber nachzudenken, weil sie ja bereits einem Mann versprochen war.
So வந்ததும் வந்தான் தேவதூதன் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்னு சொன்னால் ஒரு பெண் திடீரென இதை எப்படி அவள் ஜீரணிக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்க.
Müsst ihr euch mal vorstellen, eine Jungfrau und ein Engel kommt zu ihr hin und sagt, du wirst schwanger und wirst einen Sohn gebären. Also wie muss diese Lage gewesen sein?
Maria கற்பனை பண்ணியே பார்த்திருக்க மாட்டாள் இன்றைக்கு ஒரு தேவதூதன் வருவான் என்றும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு சொல்லுவார் என்று சொல்லியும் மரியா கற்பனை செய்து கூட பார்த்திருக்கப்பட திடீரென ஒரு நாள் வந்ததும் வந்தான் இந்த தேவ திட்டத்தை மரியாளுக்கு அவள் வெளிப்படுத்த சொல்லி நாம பார்க்கிறோம்.
Sie hat es bestimmt nicht vorgestellt, dass plötzlich jetzt vor ihr ein Engel stehen wird und ihr eine Botschaft überbringt. Das darüber ich denke, sie hätte nie darüber nachgedacht oder vorstellen können, dass ein Engel vor ihr auftaucht.
இப்ப நன்றாய் கவனிங்க. கன்னிகைதான் கரைபடியாதவள்தான் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் தான். ஆனா தேவதூதனால சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்.
So Maria, sie war eine Jungfrau, unbefleckt und sie war versprochen an einen Mann. Aber jetzt fängt sie an, drüber nachzudenken, was der Engel ihr verkündet hatte.
ஏனென்றால் தேவ திட்டம் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது. You know why? இவ்வளவு நாட்களும் மரியாளுடைய யோசனை என்ன? தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷனை குறித்து யோசித்திருப்பார், தன் எதிர்காலத்தை குறித்து பல கற்பனைகளை செய்து கொண்டிருப்பார். ஒரு டீனேஜ் கேர்ள வயசில் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று. ஆகவே அவளும் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷனை குறித்தும் தன் எதிர்காலத்தை குறித்தும் அதிகமாக கற்பனை பண்ணியிருப்பார், அதிகமாக யோசித்திருப்பார், அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்.
Sie hatte bestimmt auch über ihren Zukunftsplan nachgedacht, über ihren Mann, wie sie leben wird. Aber jetzt passiert Folgendes, und zwar der Plan Gottes durchkreuzt ihren Plan.
ஆனா தேவனுடைய திட்டமும் வித்தியாசமாக இருந்தது.
Und der Plan Gottes war etwas komplett anders.
So Maria, நீ கர்ப்பவதியாவாய்.
Maria, du wirst schwanger.
நீ ஒரு குமாரனை பெறுவாய்.
Du wirst einen Sohn gebären.
ஆ இது எங்கனமாகும், நான் புருஷனை அறியேனே.
Maria fragt, wie kann das passieren? Ich kenne meinen Mann nicht.
இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சில மேதாவிகளுடைய கேள்வி என்ன தெரியுமோ, ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும் என்று சொல்லி.
Viele intelligente Fragen heutzutage, wie kann eine Jungfrau schwanger werden?
ஆமா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தான் வாஸ்தவத்தில்.
Es ist richtig, es ist eine etwas übernatürliches.
ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும்?
நான்
ஒரு புருஷனை
அறியேனே.
இது எங்கன ஆகும் என்று அவள் கேட்டது கேள்வி
சரிதான்.
அதற்கு தேவனுடைய பதில் என்ன தெரியுமா?
தேவனால
கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing impossible with God. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கன்னிகை கற்பவதியாக முடியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உலகத்தின் அறிவு கண்களுக்கு இது புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவனை அறிய வேண்டிய விதமாக அறிந்தவர்களுக்கு இது வெளிப்படையான உண்மையாகும்.
Intelligenz und Weisheit mag das vielleicht nicht nachvollziehbar sein, aber für diejenigen, die mit geistlichen Augen mit Gott wandeln, für die ist das möglich.
ஆகவே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையாக இருந்தால்,
so sie war einem Mann versprochen,
dann எதிர்காலத்தை குறித்து கற்பனை செய்து கொண்டிருந்தால்,
sie hatte Vorstellungen ihr Zukunftsplan.
திடீரென தேவ திட்டமோட வாழ்க்கையில குறுக்கிடுறது நம்ம பார்க்க
முடியாது. Der Plan Gottes zwischen ihr und ihrem sag ich mal weltlichen Zukunftsplan.
So தேவ திட்டத்தை தேவதூதன் அறிவித்தபோது மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சொன்னார்.
Aber als der Engel diese Botschaft, den Plan Gottes ihr verkündet hatte, sagte sie nur folgendes: So, ich bin dein Diener Gottes.
So இதோ நான் ஆண்டவருக்கு, நான் சொல்றது நல்லா யோசிங்க, ஒரு கன்னிப்பெண் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை திரும்ப, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். தேவ திட்டம் எதுவோ, நல்லா கவனிங்க, தேவ திட்டம் எதுவோ, தேவ சித்தம் எதுவோ, அது என் வாழ்விலே நிறைவேறட்டும். நல்லா கவனிங்க, என் சித்தம் அல்ல, என் கற்பனைகள் அல்ல, தேவ திட்டம், தேவ சித்தம் என் வாழ்விலே நிறைவேறட்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று
சொன்னார். Siehe, ich bin dem Herrn Max, also ich bin Dienerin Gottes, möge alles so geschehen, wie Gott es will. Sie hat sich komplett dem Plan Gottes übergeben. Sie hat dann nicht mehr über ihren Zukunftsplan gedacht, sondern hat sich einfach nur dem Plan Gottes hingestellt.
Mariale pole, kelunga, kelunga, kelunga. Mariale pole, deva siddhathukku, deva thittathukku, nammai arpanikkiravalaga irukkanum.
Wie Maria müssen wir in der Lage sein, für den Plan Gottes uns hinzugeben, uns darin zu widmen.
In der வருஷத்தில் இறுதியிலே வந்திருக்கிறோம். 2019 ஆம் ஆண்டுக்குள்ள நாம போகப் போறோம். போகப் போற இந்த நேரத்துல, புது வருஷத்துக்குள்ள இன்னொரு ஆண்டுக்குள்ள போகப் போற இந்த நேரத்துல, நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நான் சொல்ற தேவனுடைய வசனத்தை கவனிங்க, மரியாளை போல தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை பூரணமாக அர்ப்பணிப்போம். இதற்கு ஆவியானவர் சபைக்கு அறைகூவல் விடுக்கிறார் என்ற ஆவியில தெளிவாக உணர்ந்திருக்கிறபடியால், சபைக்கு சத்தியத்தை நான் சொல்கிறேன், மரியாதை எப்படி தன் சுய திட்டத்தை விட்டு தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாலோ, அதுபோல நாமும் தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Wir sind zum Abschluss des Jahres gekommen und bevor wir in das neue Jahr übergehen, lass uns diese Entscheidung treffen, so wie Maria sich dem Plan Gottes sich hingegeben hatte, sich dem Plan Gottes gewidmet hatte, müssen wir Kinder Gottes auch das gleiche tun. Lass uns diese Entscheidung treffen, den Plan Gottes uns hinzustellen bzw. uns hinzugeben.
சுய சித்தத்தையும் சுய விருப்பங்களையும் அம்மா ஐயா கவனிங்க. வாலிபப்பெண் தன் எதிர்காலத்தை குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தவள் ஆனா தேவ திட்டம் குறுக்கிட்ட போதோ அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே காணிக்கையாக்கி உம்முடைய சித்தப்படி எனக்காக கடுவது உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடுவதுன்னு சொல்லி இதோ நான் ஆண்டவருக்கு அடிவீடு தன்னை ஒப்புக் கொடுத்தால் பாருங்க.
Maria war eine Jungfrau, eine Teenagerin. Sie hatte Vorstellungen über ihr Leben, ihre eigenen Wünsche gehabt. Aber als der Plan Gottes ihr enthüllt worden war, übergab sie ihre ganzen Eigensicht, also sag ich mal, ihre ganzen Lebenswünsche, ihre Vorstellungen, die sie über ihr Leben hatte. Alles hat sie als Opfergabe vor dem Herrn gestellt und hat sich nur noch dem Plan Gottes hingegeben. Anders gesagt, sie hatte ihre ganze Zukunft dem Herrn gewidmet. Noch anders ausgedrückt, sie ist für ihre eigenen Wünsche und Vorstellungen gestorben und hat sich nochmal dem Plan Gottes sich hingegeben.
So, இதிலே இருந்து நான் கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், மரியாள் தன் சுய விருப்பத்தை விட்டு தேவ விருப்பத்துக்கு தன்னை கையளித்தபடியால் தன் சுயத்துக்கு மறித்து தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. தேவ சித்தத்துக்கு நம்ம பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க வேண்டுமாக இருந்தா நம்ம சுயத்துக்கு நாம் மறுப்பு தெரிவிக்கணும். We need a self-denial in our life. நாம் ஆண்டவருக்கு ஆழமாக மரியாதை போல அர்ப்பணிக்க வேண்டுமாக இருந்தா கேளுங்க. மரியாதை போல நாமும் தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்துக்கு ஆழமாக அர்ப்பணிக்க வேண்டுமாக இருந்தா நம்ம சுய திட்டங்களுக்கு நாம மறிக்கணும், நம்ம சுய விருப்பங்களுக்கு நாம விடை கொடுக்க வேணும். அப்பொழுதுதான் தேவனுக்கு நாம நம்மை அர்ப்பணிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தில் பயம்
உண்டாகட்டும். Genau wie Maria den Plan Gottes oder den Willen Gottes uns vollkommen hingeben sollen oder wollen, dann müssen wir erstmal für unsere eigensüchtige und eigenen Vorstellungen und Wünsche müssen wir erstmal sterben bzw. alles hinter uns lassen.
2019 ஆண்டுக்குள்ளே நாம கடந்து செல்லத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற வேளையிலே தேவனுடைய குரல் தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்த ஆண்டிலே 19 ஆண்டிலே தேவனுடைய நோக்கம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் என்ற வாழ்விலே நான் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் என் சுய விருப்பங்களுக்கு நான் மறுப்பு தெரிவித்து என் சொந்த விருப்பங்களுக்கு நான் மறித்து தேவ சித்தத்துக்கு ஆண்டவரே மரியாதை போல என நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று தீர்மானத்துக்கு நீ வருவாயாக இருந்தால் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு தேவனுடைய வழித்தல் உனக்கு அதிகமாக இருக்கும்படி சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன்.
Wenn du dich genau, also wenn du genau wie Maria dich für diese vollkommene Hingabe für den Willen Gottes dich entscheidest, dann sage ich dir, in das kommende Jahr wirst du noch kraftvoller von Gott geleitet werden, als du es bisher getan wurdest.
தேவதூதன் வந்து தேவ திட்டத்தை மரியாளுக்கு அறிவித்த போது அவள் சொல்லல, இப்ப நம்ம போல சிலரெண்டா என்ன போல சிலரெண்டா சொல்லி இப்ப என்ன தெரியுமா, சரி நீங்க சொல்றதா ஏஞ்சல் தேவதூதன் நீங்க சொல்றது சரிதான், கொஞ்சம் பொறுங்க, ஒரு 3 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வரேன், அதுக்கு பிறகு வந்து என் முடிவை சொல்றேன், இப்படி தொக்கனை வந்து சொன்னா எப்படி என்று நாம கொஞ்சம் ஞானமாக புத்தி சொல்லி புத்திசாலித்தனமாக பதிலடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு இருப்போம். ஆனா மரியாளோ ஒரு அதிக நேரம் எடுக்க இல்லைங்க, அதிக நேரம் எடுக்க இல்லை, அதில தீர்மானம். என் சுய சித்தங்களுக்கெல்லாம் நான் விடை கொடுக்கிறேன், என் சுய விருப்பொறுப்புகளை ஒரு பக்கத்தில் வைக்கிறேன், என் தேவனுடைய சித்தம் தேவனுடைய குமாரன் நான் பெற்றெடுக்கணும், இது முதல் என்னை எல்லோரும் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள், ஸ்திரீகளுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு துடிப்பு அவளுக்குள்ளே வந்தபடியால் தன் சுய விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவித்து தேவ சித்தத்துக்கு தன்னை ஆழமாக அர்ப்பணித்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Wir vielleicht in Marias Lage hätten vielleicht gesagt, hey Engel, das ist etwas plötzlich, das kann ich nicht machen oder gib mir bisschen Zeit, ich muss fasten, beten, dann sage ich dir nochmal Bescheid, kannst du mich ja nochmal besuchen kommen. Nein, Maria hat auf der Stelle gesagt, hey, ich bin die Dienerin Gottes, möge sein Plan in meinem Leben erfüllt werden. Also keine Entscheidungen nicht hingezogen, sondern hat direkt auf der Stelle für Gott sich entschieden, ihre eigensüchtigen Wünsche nach hinten gestellt und für Gottes Plan sich hingegeben.
2019 ஆண்டை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற திட்டம் என்ன? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. இஃப் யூ ஆர் எ மேன் ஆஃப் காட் ஆர் வுமன் ஆஃப் காட், லிசன் வாட் ஐ அம் சேயிங். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் ஆண்டவர். ஒன்று நாம தேவனுக்காக வாழணும், இல்லை நாம நமக்காக வாழ்ந்துட்டு போகணும். டேக் அ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, 2019 நாம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழப் போகிறோம், இருதயத்தின் நோக்கம் என்ன, 2019 குறித்து நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய், தேவ சித்தத்தை மரியாதை போல செய்கிறதுக்கு நீ அர்ப்பணிக்க போகிறாயா, அல்லது இந்த 2019 உன் சுய விருப்பத்தை நிறைவேற்றவே உன்னை நீ ஒப்புக் கொடுக்கிறாயா? இட் இஸ் அப் டு யூ. பட் தேவனுடைய வசனம் நம்மை தேடி வர்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக.
Ich frage euch, was wollt ihr im Jahr 2019 machen? Wollt ihr weiterhin für eure eigensüchtigen Wünsche und Vorstellungen leben oder wollt ihr es endlich für den Plan Gottes, für den Willen Gottes euch hingeben?
மரியாளுக்குள்ளே ஒரு சுய வறுப்பு செயல்பட்டிருக்கிறது.
So Maria hat diese Entscheidung getroffen.
கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மாண்டால் ஒளிய அது பலன் கொடா. Listen. கோதுமை மணியானது நில, நாம் எல்லாரும் கோதுமை மணிதான். அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒளிய அது பலன் தராது. நம்ம சுய விருப்பங்கள், நம்முடைய சுய விருப்பங்கள், சுய விருப்பங்கள், சுய ஆசைகளுக்கு நாம் மரித்தால் ஒளிய ஆண்டவருக்கு பூரணமாக நம்ம அர்ப்பணிக்கவே முடியாது என்று அப்பட்டமாக எனக்கு சேர்த்து கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக
சொல்லுகிறேன். Komplett, vollkommen hingeben, dann können wir nicht für Gott agieren. Das geht nicht.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். Listen. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அல்ல கவனி, எவரையும் ஆண்டவர் பலம், என்ன ஆண்டவர் பலவந்தப்படுத்தல, உங்களையும் ஆண்டவர் பலவந்தப்படுத்தல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், தன்னைத்தான் வருத்து. அப்படி இருக்கா இல்லையா? இங்க ஒரு சுய வெறுப்பு ஆண்டோட வசனத்தை தெளிவாக தெரியுதா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. நாம எங்க நிக்கிறோம்? நம்ம பி நீட் கம்ஃபர்டபிள். நமக்கு நமக்கு ஒரு நோவு இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு நெருக்கடி இருக்கக்கூடாது. எல்லாம் இட் இஸ் நாட் காட்ஸ் வே. இது தேவ சித்தம் இல்ல, இது தேவ படத்தில் அல்ல. பல படிகளை நாம கடந்து கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது, பல படிகளை நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆய் அவன சொல்ற கேளுங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்.
Jesus sagt an einer Stelle folgendes, und zwar: Wer mir nachfolgen möchte, er möge sich erstmal selbst hassen und das Kreuz auf sich nehmen und mir folgen. Wir denken manchmal, das Leben mit Christus muss komfortabel sein, es darf nicht wehtun, es muss einfach sein, bequem sein. Aber das ist nicht der Plan Gottes, das ist nicht immer der Weg Gottes, der für uns vorgesehen ist.
In der Seite der Talibane, Thirmanatthin Adipadayile, Namai Aasuvadikiru Devanavar.
So, was war nochmal der Titel der Predigt? Ein Gott, der uns abhängig von unserer Entscheidung segnet.
So, Marial, tan suya vorupangalukkellam vidai koduthu, idho naan aandavarukku adimai, ungal vaathinpadiye enakku aagikkiradhu endru solli.
So, Maria hat einen Schlussstrich gezogen für ihre eigensüchtigen Wünsche, hat alles nach hinten gestellt und sich vollkommen dem Plan Gottes sich hingegeben.
Oru kanam, naan enna cut panna pandra, oru kanam, Marial konja yositha, edha theriyumo, purushane ariyamal naan garbhavathi aagitta. நிலைமை என்ன? உற்றார், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள்? அவ்வளவு ஒரு உத்தமமான பெண், கற்புள்ள ஒரு பெண், ஆனால் திடீரென இவள் கற்பவதியாகிட்டா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஊரார் உற்றார் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? ஒரு கடம் அவளை அப்படி யோசித்து திகைத்திருக்கிறதுக்கு இடம் இருக்கு.
Meint ihr nicht, dass Maria vielleicht in einem Moment, als dieser Engel diese Botschaft überbrachte, gedacht hat, wie kann das passieren? Ich meine, wie würden die Leute über mich reden, wenn ich plötzlich, ohne verheiratet zu sein, ohne den Mann zu kennen, plötzlich schwanger werde, dann Kind gebäre, wie wird die Gesellschaft über mich reden? Wie werden meine Verwandten über mich reden? Mein eigenes Haus, meine ganzen Familien, wie werden die über mich reden?
உறவுகள் வருத்தாலும், உற்றால் என்னை நிந்தித்தாலும், மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்ல. தேவ சித்தத்தை கரையுட் பண்ணணும், தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேணும். அவமானங்களோ, நிந்தனைகளோ, அவமதிப்புகளோ, ஏளனங்களோ எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ நான் ஆண்டவுடைய அடிமையன்.
So Maria hat er sich darum nicht gekümmert und hat gesagt, auch wenn meine Familie mich hasst, auch wenn meine Verwandten mich hassen oder mich nicht verstehen, auch wenn Schmach und Schande auf mich kommen, egal was passiert, ich werde den Willen Gottes ausführen.
Deva Sittatile, Deva Tittate Nerebetubadile, Nindegel, Avamanengel, மற்றவர்களால் நம்மை புரிந்து கொள்ளப்படாத நிலைமைகள் இவைகளை எல்லாம் நாம கருத்தில் கொண்ட நாம நமக்காக வாழணும். நம்ம கௌரவத்தை சுரண்டி பார்க்கிற சில காரியங்கள் அங்க வரத்தான் செய்யும். நம்முடைய சுயத்தை தட்டி பார்க்கிற சில காரியங்கள் அங்க வரத்தான் செய்யுது. படி உன் கௌரவத்தையே நீ பாதுகாக்க வேண்டுமான பிரஸ்டேஜ உண்டு அந்தஸ்தையே நீ காப்பாற்ற வேண்டுமாக இருந்தா அதுக்காகவே நீ வாழ வேண்டுமா இருந்தா உன்னாலேயும் என்னாலேயும் தேவ திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது என்று சத்தியத்தை பற்றி சொல்றேன்.
Uns nur um solche Dinge wie unsere Ehre, Familienehre oder unser Prestige, unser Status, wenn wir über so welche Dinge Acht geben, dann können wir niemals den Plan Gottes ausfüllen, denn dann können wir nicht mit Gott leben. Denn wenn wir ständig nur angekratzt fühlen in unserer Ehre und wenn wir auf andere Menschen achten, wie werden die über mich reden oder die anderen, wenn wir ständig nur um diese Dinge uns scheren, dann können wir niemals den Willen Gottes ausführen
können. திட்டமான ஒரு முடிவுக்கு வந்தால் கன்னிப்பெண் மரியா அது என்னவென்றால் என்ன நிந்தைகளோ அவமானங்களோ ஈவன் யோசேப்பு கூட என்ன வெறுக்கலா பட் தேவனுடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறும் அர்ப்பணித்தால் மரியால் பாருங்க.
So Maria dachte darüber nach, auch wenn Josef ihr liierter Mann sie hassen würde, egal was auch passiert, sie hat sich dem Willen Gottes übergeben und hat gesagt, ich bin die Dienerin Gottes, möge alles so geschehen, wie Gott es möchte.
So, Mariale pole damum aalamaga inda varshathin mudivile nammai arpanippom deva sittathirku.
Genau wie Maria, lasst uns auch für das kommende Jahr uns entscheiden, für den Willen Gottes uns hinzugeben, und zwar vollkommen hinzugeben.
So, da die vaarthaigalai pesikondirukkum polude unga ninaivugal ungala ennangal ennamaga irukkudhu endradhaiyum devan arivar.
Während ich diese Worte jetzt gerade hier ausspreche, weiß auch Gott ganz genau, wo eure Gedanken gerade ausschweifen. Zu Ezekiel, Prophet, sagte Gott folgendes, und zwar, geh zu meinem Volk hin, verkünde meine Worte, ob sie hören oder nicht hören, berichte, predige meine Worte.
So, yaar anda janangal, deva janangal paarenga.
Also, was für ein Volk war das? Das war das Volk Gottes.
So, deva janangal da yaar, devoda katpani padi vaalugira janangal.
Wer ist das Volk Gottes, die nach den Geboten Gottes leben?
So, deva janangal da yaar, deva siddhathukku kilpadigira janangal.
Wer ist das Volk Gottes, die dem Willen Gottes sich hingeben?
So, agave Mariale pole nammaiyum poornamaga aandavarku arpanippom.
Und lass uns genauso wie Maria uns vollkommen dem Willen Gottes
so hingeben. Rendavathu kaaryam பார்க்க போறோம் மத்தேயு முதலாம் அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. மத்தேயு முதலாம் அதிகாரம்
நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவள் தன் முதற்கோரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான்.
Als Josef aufwachte, folgte er der Weisung, die ihm der Engel des Herrn gegeben hatte, und nahm Maria als seine Frau zu sich. Er hatte jedoch keinen Verkehr mit ihr, bis sie einen Sohn geboren hatte. Josef gab ihm den Namen Jesus.
So, dann kommt die Rindavadi.
Das Zweite, der in dieser ganzen Geschichte Geburt Jesus zu tun hatte oder eine wichtige Rolle spielt, war Josef.
So,
über Josef sagt die Bibel folgendes: Er war ein Frommer, ein Gerechter.
So, der war dann der Kumar, der in der Bibel präsentiert wurde, der war ein Wallatterkönig, ein Niedermann, ein Purushan, ein Josef, ein Kandidatar, Perindukodar.
So, Gott hat einen physischen Vater für Jesus ausgesucht. Er war ein Gerechter. Das war nämlich Josef, damit der Jesus erziehen konnte.
Aber niedermannig irrend, அவளை அவமானப்படுத்த எண்ணாமல், நல்லா கவனிங்க, அவள் நீதிமானாக இருந்து மரியாதை அவமானப்படுத்த எண்ணாமல் ரகசியமாக தள்ளி விடுவோமே. நம்மை அறியாமல் அவள் கர்ப்பவதி ஆயிட்டாள். ஆகவே அவளை அவமானப்படுத்தாம சரி எப்படியாவது பிழைச்சிட்டு போகட்டும், ஆகவே ரகசியமாக தள்ளி விடுவோம் என்று அவன் சிந்தித்தார். அதற்கு காரணம் அவன் நீதிமானாக இருந்தபடியால் தான் இப்படி சிந்தித்தார்.
யூசப் Er hat jetzt mitbekommen, dass Maria schwanger war und jetzt dachte er sich, sie ist jetzt schwanger geworden und ich weiß nicht warum, also ich bin nicht daran schuld. Und jetzt dachte er, weil er halt fromm und gerecht war, wollte er sie jetzt nicht in Schande bringen und wollte sie heimlich verlassen, sodass sie wirklich nicht in Schande gebracht wurde.
So, இது எப்பொழுது தேவதூதன் வந்து காரியத்தை சொல்றதுக்கு முதல் மரியா கர்ப்பவதியாகியதை கேள்விப்பட்டபோது இப்படி அவன் யோசித்திருக்கிறார்.
So, wann dachte Josef darüber nach, als der Engel die Botschaft Maria verkündet hatte und sie dann schwanger wurde?
Aber நல்லா யோசிங்க, அவன் ஒரு அநீதிமானாக இருந்திருப்பானாக இருந்தா தனக்கு நியமிக்கப்பட்டு தன்னை அறியாமல் கர்ப்பவதியாகிவிட்ட மரியாள அவர் என்ன யோசித்தான், இப்படி என்னை சினக்கு செஞ்சிட்டாள், ஆகவே இவள் ஏதாவது ஒரு கை பார்க்கப்பட்டு இவள் அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைக்கிறதுக்கு இடம் இருக்குது வாஸ்தவத்தில் பாருங்க.
Stell dich vor, wenn Josef ein Ungerechter gewesen wäre, also beziehungsweise so einer ganz normaler weltlicher, dann hätte er gedacht, nee, Maria ist jetzt ohne einen Mann erkannt zu haben, ist sie schwanger geworden. Ja. Ich muss sie zu Schande bringen, also ich muss sie wirklich beschämen. Aber nein, das hat er nicht getan. Er war nämlich ein gerechter und frommer, wollte sie heimlich verlassen, sodass das keiner mitbekommt.
Aber die
Bibel sagt, er war ein frommer, ein gerechter und deswegen wollte er sie nicht zu Schande bringen und sie heimlich verlassen.
ஹலோ, நீதிமான்கள் மற்றவர்களை எந்த விதத்திலும் அவமானப்படுத்த துணியவே மாட்டார்கள்.
So, ein Kernpunkt an dieser Sache oder an diesem Ausschnitt ist, dass ein frommer Mensch, ein gerechter Mensch wird niemals darüber nachdenken, andere Menschen zu Schande zu bringen oder zu beschämen.
சந்தேகம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் நீதிமான்கள் தான் தேவனுக்கு முன்பாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
Keine Frage, alle wir bekehrten Kinder Gottes, wir sind gerecht. Gerechte Gottes.
So, நாம் நீதிமான்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒருபோதும் மற்றவர்களை அவமானப்படுத்த நாம் துணியக்கூடாது.
Und wenn wir halt in unserem Leben die Gerechtigkeit in unserem Leben offenbaren möchten, dann dürfen wir niemand andere Menschen zu Schande bringen, beschämen.
சிலவேளை நமக்கு பிடிக்காத ஒரு சிலர் வாழ்வில் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பழிவாங்க அவர்களை அவமானப்படுத்த துணியக்கூடாது. 2019 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்குள்ள நீதிமானாக இருந்தால் எந்த விதத்திலும் மற்றவர்களை அவமானப்படுத்த துணியவே கூடாது. இது வேதம் நமக்கு போதிக்கிற வெளிப்படையான உண்மையாகும்.
Deswegen sage ich euch, bevor wir in das neue Jahr 2019 eintreten, möchte ich euch sagen, trifft die Entscheidung, wenn wir Gerechte Gottes sind, dann dürfen wir niemals unsere Mitbrüder, unsere Geschwister hier in der Gemeinde zu Schande bringen oder beschämen.
ஒருவன் தவறு செய்யலாம், நாளைக்கு அவன் திருந்தலாம், ஒருவன் பிளவிடலாம், கர்த்தர் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக் கொள்ளலாம். பட் நீங்களும் நானும் எவரையும் அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஒன்று நிச்சயம், நீங்களும் நானும் கூட மாமிசத்துல தான் இருக்கிறோம். நாம பிழைச்சிருக்கிறது தேவோட கிருபை தான். அவன் விதைப்பும் அறுப்பும் என்பது வேதத்தில் இருக்கிற வெளிப்படையான சத்தியம். ஆகவே தயவு செய்து தீர்மானிச்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தால் நமக்கு பிடிக்காதவர்களை கூட எந்த விதத்திலும் அவமானப்படுத்துறதுக்கு துணியாமல் இருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வராதபடி உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கன்னு சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Einer kann Fehler machen, aber der könnte auch in dem nächsten Moment sich wieder bekehren. Wir können das nicht wissen. Deswegen haben wir nicht das Recht, wenn wir gerecht sind, andere Menschen zu beschämen. Deswegen sage ich euch, bevor wir in das neue Jahr kommen, lasst uns diese Entscheidung treffen, unser Herz davor bewahren, anderen Menschen, unsere Mitbrüder und Geschwister zu beschämen oder in Schande zu bringen.
மற்றவர்களில் இருக்கிற நன்மையான காரியங்களை யோசிங்க. மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு இருக்கிற குறைகளையே எப்பொழுது பார்த்து கொண்டிருக்காரு. Listen to me please. If you are a man of God or a woman of God, உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற சிந்தனை எப்படிப்பட்டது, மற்றவர்களுக்கு இருக்கிற குறைகளையே நாம பார்த்து அவைகளை குறித்து நாம கருத்து சொல்ல போகிறோமா, அல்லது தேவனுக்கு பயந்து மற்றவர்களை அவமானப்படுத்த துணியாமல் நம்மை நாம காத்துக்கொள்ள போகிறோமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாகவே சொல்றது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
So lass uns nicht auf die Fehler anderer Menschen schauen. Lass uns auch mal ihre positiven Seiten sehen. Lass uns auch mal ihre positiven Charaktere sehen. Denn Gott kann sie dazu bewegen, sich zu bekehren. Und wenn wir Kinder Gottes, Gerechte, wir gelten als Gerechte, und wenn wir nicht uns selbst davor bewahren, andere Menschen zu Schande zu bringen, dann können wir nicht gerecht sein, so wie Josef es getan hat.
Josef hat geniemigkeppetta Mariyal thidirena karpavadiyagita.
Maria, die dem Josef versprochen war, sie ist plötzlich schwanger geworden.
So, bei Josef, wenn der Josef gerade regelmäßig war, aber er
so, was denkt jetzt Josef? Ich verlasse sie heimlich.
In
dieser Situation kam ein Engel in seinem Traum und hat ihm die Situation geschildert.
Und meine wir sehen, dass Ayyappadade, aber meine Sandege padade, und warte, aber ich soll er.
Also suspektiere deine Frau nicht, sondern nimm sie als deine Frau.
So, aber das Unbedingte, Parishuddhaavinale, undaiyirikkudu, und warte, aber ich.
Das Kind, was sie gebären wird, das ist durch den Heiligen Geist entstanden.
So in der Karriere wurde gesoppnet, der Devadutanale vali padata padirathu.
Das wurde ihm offenbart durch den Traum.
So, enna nadandirukku theriyumo, iravile Devadutan soppnathile Mariyale kurithu sonna indha kaaryathai ketta udane enna seidha theriyumo, andha iraviliye Devanudaiya vaarthaiyai thannai keelpadiya oppukoduthu vidda paarunga.
Wisst ihr, was passiert war, nachdem er diesen Traum hatte? Er hat sich sofort dem Wort Gottes hingegeben und hat dann Maria wirklich als seine Frau genommen.
Agave kanpumadiyagi vitta Mariyala ennala thallivida mudiyadhu endra oru theermanathukku avar varugira.
So, jetzt trifft er die Entscheidung, die Maria, die jetzt mir versprochen ist, aber plötzlich schwanger wurde, die kann ich jetzt nicht heimlich verlassen, das geht nicht.
Sollaponal mulukka mulukka Josef devanudaiya vaarthaiyai keelpadiyiruvaraga irundar.
So, anders ausgedrückt, Josef war voll und ganz jemand, der sich dem Wort Gottes hingegeben hatte.
I say it again. Josef deediyamana irundapadiyal muluka muluka devude vaathaiyai keelpadiyiruvaraga irundar.
While Joseph ein frommer, ein gerechter war, hat er sich dem Wort Gottes hingegeben.
So sollapatta kaaryam avanukku ellam sariyaga puriyilla enda ore iravile avadathil uppadiyaga irukkirukku parishuddhaavanukku avai seethukolla ayyappadathu endru sollapatta vaathaiyal oru vela Josephukku vilanga vittalo deva vaathaiyai keelpadiyai thanai oppukodutha.
Auch wenn Joseph vielleicht in diesem Moment durch diesen Traum nicht alles richtig nachvollziehen konnte, nicht alles verstehen konnte, wusste er ja eine Sache, und zwar er muss sich dem Plan Gottes, dem Willen Gottes sich hingeben.
நான் உங்களை சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம் கேட்கிறோம், அவைகள் நமக்கு விளங்காவிட்டாலும் பரவாயில்ல, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி. Don't put any condition to obey to the word of God. என்ன கரிமான தேவனுடைய ஜனங்களே, முதலாவது தேவனுடைய வசனத்துக்கு நாம கீழ்படிய வேண்டும் பாருங்க.
So we lesen die Bibel, wir hören die Predigt, ob du es verstehst oder nicht, erstmal sei gehorsam.
முதலாவது தேவோட வசனத்துக்கு நாம கீழ்படியணும், பிற்பாடு நாம சிந்திக்கணும். இதைத்தான் மரியா யோசிப்போட வாழ்க்கையில
கட்டுக்கொள்ளக்கூடியதாகும்.
அது சரியா, இது சரியா, அதுக்கு பிறகு நாம கீழ்படிதுன்னு சொன்ன தேவோட வசனத்தை நாம என்னதான் நம்ம நினைச்சு கொள்ளுகிறோம், தேவோட வசனத்தை நாம ரிஜெக்ட் பண்ணுவோமாக இருந்தா நாம தேவனை ரிஜெக்ட் பண்ணுகிறோம். ஆண்டவோட வசனத்தை நாம அவமதித்தால் ஆண்டவரை அவமதிக்கிறோம். ஆண்டோட வசனத்தை நாம கனவீனப்படுத்தினா ஆண்டவரே கனவீனப்படுத்தணும் என்பது நமக்கு வேதம் தருகிற வெளிப்படையான வெளிச்சம் இல்லையா?
So deswegen wenn wir die Worte hören, lasst uns erstmal gehorsam sein und nicht drüber nachdenken, ja, ich muss erstmal das Ganze verstehen und dann erst singen. Nein, wenn wir dieses Wort nämlich entehren, wenn wir diesem Wort ungehorsam sind, dann sind wir Gott ungehorsam und entehren Gott selbst.
So ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாரு? தாப வாசிக்கிற தேவனுடைய வார்த்தை நமக்கு விளங்காட்டாலும் பரவாயில்லை, முதலாவது தேவனுடைய வசனத்தை கீழ்படியுங்க.
So deswegen sage ich euch, auch wenn wir die Worte, die wir lesen, erstmal nicht verstehen, erstmal direkt gehorsam sein.
ஆபிரகாமே வெளியில வா, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் குடும்பத்தை விடு என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் அவனுக்கு உடனே எல்லாவற்றையும் விளங்கக்கூடிய தன்மையில், ஆனா முதலாவது அவன் உடனே கீழ்ப்படிந்தான் தேவனுடைய வார்த்தை.
So Abraham, komm raus, verlass dein Haus, verlass dein Land, deine Familie. Er konnte es, ich weiß nicht, wie er das interpretiert hat, aber er wusste nicht, er konnte es nicht alles nachvollziehen, aber er war gehorsam erstmal.
பிற்பாடு தேவன் தன்னுடைய திட்டத்தை படிப்படியாக 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 ஆபிரகாமுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது.
Stück für Stück hat Gott ihm dann seine Pläne dem Abraham offenbart.
So, முதலாவது நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் அடுத்த காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பது நிதர்சனம்.
Wir müssen erstmal gehorsam sein und dann kann Gott uns auch seine Pläne weiterhin uns das ganze enthüllen.
ஆகவே 2019 ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கண்டுகொள்ள வேண்டியதும் கைக்கொள்ள வேண்டியதும் கட்டுக்கொள்ள வேண்டியதுமான சத்தியம் என்னவென்றால் யோசேப்பு போல தேவனுடைய வசனத்துக்கு முழுவதுமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
So bevor wir in das neue Jahr eintreten, müssen wir eine Entscheidung treffen, so wie Josef müssen wir dem Wort Gottes gehorsam sein.
வேதத்தில் இருக்கிற சில வசனங்கள் சொல்ல கொஞ்சம் கேளுங்க கேளுங்க. Don't lose your mind here and there.
Anderen Worte einfach abstoßen. Nein, das geht nicht. Die gesamte Bibel ist für uns gegeben, die gesamten Worte ist für uns gegeben. Wir müssen dem gesamten Wort gehorsam sein. Die Bibel oder das Wort Gottes ist nicht gegeben, damit er uns aussuchen
kann.
Die Worte sind nicht gegeben, damit wir es aussuchen können, sondern damit wir dem Wort gehorsam sein können. So lass uns vollkommen dem Wort Gottes uns gehorsam sein.
என்ன கேளுங்க 18 ஆண்டு முடித்து 19 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போற நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். யோசேப்பை போல தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நாம் கீழ்ப்படிவோம் என்கின்ற ஒரு டிசிஷன் நீங்களுடைய இருதயத்தில் எடுப்பீங்களாக இருந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தேவன் அடுத்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வதிக்க
வருவோம். Kraftvolleres, wundervolleres Jahr, als es bisher vielleicht war.
இந்த பைபிள வேதத்தை ரெண்டு பிரிவாக நாம பிரிக்கலாம்.
So noch ein anderer Punkt möchte ich hier aufzählen. Die Bibel können wir in zwei verschiedenen Kategorien aufteilen.
சொல்றேன். ஒன்று செய்யன்னு சொன்னாரு, மற்றது செய்யாதேன்னு சொன்னாரு. Do it and don't do it. ஒன்று தேவன் செய்யன்னு சொன்னாரு, மற்றது செய்ய வேண்டாம் என்று
சொன்னாரு. So die Bibel ist ganz einfach gestrickt in diesen zwei verschiedenen Varianten, und zwar Gott sagt einmal tu es und auf der anderen Seite tu es nicht.
இப்போ கவனிங்க, நான் சொல்லும்போது கொஞ்சம் கவனிங்க சொல்லி. செய்யன்னு சொன்னதை செய்யாமல் விட்டால் பாவம், அதே நேரத்தில் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தாலும் பாவம். See the both side. எல்லாவற்றுக்கும் பொதுவாக ரெண்டு பக்கம் இருக்குது. எல்லா கவனிங்க, செய்யன்னு சொன்னதை செய்யாமல் விட்டால் பாவம், செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தாலும் பாவம்.
So when God sagt tu es, aber wir tun es nicht, dann ist es Sünde. Aber wenn Gott sagt, und gleichzeitig, wenn Gott sagt, tu es nicht, und wir tun es, das ist auch Sünde. Also ich wiederhole es nochmal. Wenn Gott uns sagt, tu es, dann müssen wir es tun. Aber wenn wir es nicht tun, dann ist das eine Sünde. Und wenn Gott zu uns sagt, tu es nicht, und wir tun es, dann ist das auch eine Sünde.
Ich bin gewartet. Bibel, jedes, was wir sollen, sollen wir tun. Adi, alles sollen wir. Adi, sollen wir tun, adi, paar Mal.
So, die Bibel lehrt uns viele Dinge zu tun. Und wenn wir das halt nicht tun, dann ist das Sünde.
பைபிள்ல எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடாது, அதை செஞ்சால் பாவம்.
So die Bibel lehrt uns auch Dinge, die wir nicht tun sollen, und wenn wir es tun, dann ist das auch Sünde.
So இதுக்கு மேல இத விளங்கப்படுத்த பொறுப்பேல நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுங்க.
Darüber hinaus könnt ihr jetzt selber drüber nachdenken.
So ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்புல சம்பந்தப்படுற மூன்றாவது நபரை பார்க்க போறோம்.
So lass uns die dritte Person uns anschauen, die bei der Geburt Jesus eine wichtige Rolle gespielt hatte.
திருப்பி கொள்ளுங்கள் மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் படிங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் பாருங்க.
Kapitel 2 Vers 11.
அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து புள்ளியையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாப்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
Sie gingen in das Haus und fanden dort das Kind und seine Mutter Maria. Da warfen sie sich vor ihm nieder und erwiesen ihm Ehre. Dann holten sie die Schätze hervor, die sie mitgebracht hatten, gaben ihm Gold, Weihrauch und Myrrhe.
சோ ஆண்டவர் இயேசுவோட பிறப்புல சம்பந்தப்பட்ட அடுத்த நபர்கள்
சாஸ்திரிகள் சாஸ்திரிகள்
என்றால் என்ன சாஸ்திரிகள் என்றால் வான சாஸ்திரிகள் தேவ அஸ்ட்ரோலஜிஸ்ட் வான
சாஸ்திரிகள் வானத்தில்
ஏற்படுகிற அடையாளங்களையும் கால குறிப்புகளையும் பார்த்து கண்டு
கணக்கிடுகிறவர்கள்
இவர்கள் கிழக்கில் இருந்து வந்தார்கள் சொல்லப்படுகிறது
ஆனால்
அவர்கள் வருவதற்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம்
கண்டுகொள்ளி
நமக்கு இருக்கிறது போல ஜிபிஎஸ் சிஸ்டமோ அல்லது நெவிகேஷன் சிஸ்டமோ அந்த நாட்கள் அவர்கள் இருக்கவே
இல்லை. நெவிகேஷன்
சிஸ்டத்தை முதலாவது யார் எங்க பயன்படுத்தினாங்க தெரியுமா?
Wer das Navigationssystem zum ersten Mal verwendet hatte?
Irak, Saddam Hussein, Kuwait, Akkrabitabodu, at the desert, Poratak, Abarika Padikaliki, Adarvah, Gurka, Padakal, Leadpad, Tangagal, Move Under the Gay, Avangaliki, Vadihati, Abasyam, Aparta, Buddha Tarivak, Dedication of Pimber Dika.
Das Ganze wurde verwendet bei dem Krieg, als Saddam Hussein noch aktiv war. Da wollten die halt mit Bootsfahrten halt die Route beziehungsweise die Routen verfolgen, Routen verfolgen und da hatte man das zum ersten Mal die Anwendung von Navigationssystemen.
Saddam Hussein direktore in the desert ile in the vanantharathil patti nammala american jeikkelaadi enda paada mari inge podu anal avan ariyadabadiya avanga gps systemai payanpaduthi navigation payanpaduthi sariyana target sendadithu jeithaan solla paarkara.
So das führte auch zu dem Ende des Krieges mit dem Navigationssystem.
சரி இப்ப நான் சொல்ல கவனிங்க அந்த நாட்களில் நெவிகேஷன் சிஸ்டமோ வேற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு இருக்க இல்ல.
So damals hatten die keine Navigationssysteme oder irgendwelche Wegführer.
ஆனால் அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு நட்சத்திரம் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஸ்தோத்திரம்.
Sie hatten einen Stern, der ihnen den Weg zeigte.
So இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் சாஸ்திரிகளை நான் சொல்ல வர கட்டுக்கொஞ்சம் கவனிங்க இந்த நட்சத்திரத்தில் வேலை என்னவென்றால் அது செய்த மிகப்பெரிய ஊழியம் என்னவென்றால் சரியாக சாஸ்திரிகளை கிறிஸ்து அண்டை வழி நடத்தி இருக்குது பாருங்க.
Aber was hat dieser Stern gemacht? Dieser Stern hat oder ein Dienst dieser Stern getan hatte war er hat diese Weisen aus dem Morgenland oder diese Sterndeuter direkt zu Jesus Christus geführt.
So ஆண்டவர் இயேசுவோட பிறப்பில தேவன் நட்சத்திரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம கொஞ்சம் யோசிக்கணும்.
So Gott hat nicht nur Menschen sondern auch Sterne eine wichtige Rolle spielen lassen bei der Geburt Jesus.
So நட்சத்திரம் செய்த வேலை என்ன? ஞானிகளை சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்த எல்லாம் சரியாக இயேசுவண்டை கொண்டு அந்த நட்சத்திரம் விட்ட உடனே அது மறைஞ்சு போயிடுது. விஷயம் முடிஞ்சது பாரு.
Was hat dieser Stern gemacht? Er zeigte den Weg direkt zu Jesus Christus und als sie bei Jesus Christus ankamen, war dieser Stern dann weg.
So அதுக்கு பிறகு அதை காணவே இல்லை.
Danach hat man das nicht mehr gesehen.
அதோட ஊழியம் முடிஞ்சது.
Sein Dienst war vorbei.
அது சொன்ன வேலையை செஞ்சுட்டு போயிடுது.
Es hat das getan, was wozu
நட்சத்திரம் சாத்திரிகள் வழி நடத்தி
இருக்கு.
இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்குது.
நட்சத்திரம்
என்ன செய்திருக்குது? சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை வழி நடத்தி
இருக்குது.
இந்த 18 ஆண்டின் முடிவில் நிற்கிறதாம் 19 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறது முதல் நாமும் ஒரு தீர்மானத்துக்குள்ள வாரது நல்லது. அது என்னவென்றால் நாமும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிற நட்சத்திரங்களாக இருக்க நம்முடைய மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தார். அதுவே தேவனுக்கு நன்மையும் பிரியமாக
இருக்கும். Auch wir andere Menschen zu Jesus Christus leiten.
பாவத்தில் வாழுகிற ஏராள ஜனங்கள் உண்டு.
Es leben so viele Menschen in Sünde.
வாழ்க்கையில நம்பிக்கையில்லாம இருக்க ஜனங்கள் ஏராளம் உண்டு.
Es gibt zahlreiche Menschen, die ohne Hoffnung leben.
எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையில்லாம இருக்க ஜனங்கள் ஏராளம் உண்டு.
So viele zahlreiche Menschen, die ohne Hoffnung auf ihre Zukunft haben.
வாழ்ந்தென்ன பிரயோஜனம் என்று நாம் மரித்து போனால் செத்து போனால் தற்கொலை செய்தால் நலமா இருக்கும் என்று எண்ணுகிற ஜனங்கள் உண்டு.
Die Menschen, die denken, es ist besser, wenn ich Suizid begehe.
So இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. அது ஆண்டவர் இயேசுவினால முடியும் என்கின்ற நற்செய்தியை அறிவிக்கிற நட்சத்திரங்களாக நாம திகழ்வோமாக இருந்தால் நாமும் பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை
wenn wir derartige menschen zu jesus christus leiten dann werden wir gott in unserem leben haben.
வானத்தில் நட்சத்திரங்கள் உண்டு,
பூமியில
நட்சத்திரங்கள் என படுகிறவர்களும்
உண்டு.
ஃபுட்பால் ஒருவர் சிறப்பாக விளையாடிட்டு அவன் ஒரு ஃபுட்பால் ஸ்டார் என்று சொல்றாங்க.
டிவியில அவன்
மின்னி மினிக்கிட்டு அவனோட டிவி ஸ்டார் என்று சொல்றாங்க. இப்படி பல ஸ்டார்களை பூமியிலும் பார்க்கிறோம், வானத்திலும்
பார்க்கிறோம். ஏன்
அவர்களை ஸ்டார் என்று சொல்றார்கள்?
ஒரு
குறிப்பிட்ட காரியத்திலே அவர்கள் பிரகாசிக்கிறபடியால அவர்களை நட்சத்திரம்
சொல்றாங்க.
அது மாத்திரமில்ல, நட்சத்திரம் எங்கே இருக்கிறது? வானத்தில்
இருக்கிறது,
உயரத்தில் இருக்கிறது, எல்லாரும் அதை பார்க்கக்கூடியதாக
இருக்கு.
அதே போல புகழின் உச்சியில இருக்கிறவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் பார்க்கிற
Und genau und so viele Menschen sehen halt diese Sterne, die auch auf dieser sag ich mal Thron der Ehre
sind. ஆகவே தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்கள் ரெண்டு காரியம், ஒன்று பணம், மற்றது புகழ், இதைத்தான் தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், விரும்புகிறார்கள்.
Deswegen es gibt zwei Dinge, die die Menschen sehr sehnen uns danach sehen, und zwar es ist einmal Ehre und Geld.
So உலக ஜனங்கள் என்னத்தை தேடுகிறார்கள்? பணம், புகழ், இந்த ரெண்டை தான் அதிகமான ஜனங்கள் தேடுகிறார்கள், நாடுகிறார்கள் என்பது நிதர்சனம்.
Sehr viele Menschen in der Welt, die sehnen sich nach Geld und Ehre.
ஆனா ஆண்டவர் இயேசு நமக்கு கட்டு தந்ததோ, நாம் ஒரு நட்சத்திரமாக இருக்கப்படுமாக இருந்த அந்த ரெண்டுக்கு நாம் மறுப்பு தெரிவிக்கிறவர்களாக இருக்கணும்.
Aber was uns Jesus lehrt ist, wenn wir so wie dieser Stern sein wollen, dann müssen wir für diese zwei Dinge der Welt, das heißt Ehre und Geld, komplett ablehnen.
Alla gavadi நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்க வேண்டும்.
Lass uns ein guter Stern für Jesus Christus sein.
அது காதர்பாக தானியேல் 12 அதிகாரம் 3 வசனம் நினைக்கிறேன். சீக்கிரம் படிங்க. எல்லா திருப்பும் கூட வேதத்தை கொஞ்சம் சோம்பலா இருக்காதீங்க, திருப்புங்க.
தானியேல் 12
இந்த கண்டியில வசனத்தை பாக்குறத முடிஞ்ச அளவு கொஞ்சம் தவித்துக் கொள்ளுங்க. வேண்டுமென தயவு செய்து வீட்டுல வச்சிருங்க, எலக்ட்ரானிக் சாதனங்களை வீட்டுல வச்சிருங்க. முடிஞ்ச அளவு தயவு செய்து பைபிளை கொண்டு வாருங்க, உங்களோட வேதத்தை திறந்து கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க, அதுல கொஞ்சம் கருத்தை பையுங்க. ஆகவே எலக்ட்ரானிக் பாவம் என்று நான் சொல்லல, விஞ்ஞானம் பாவம் இல்ல, அதை பாவிக்கிற விதம் தான் பாவம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டியில வேத பாக்குறது பாவம் என்று நான் சொல்லல. ஆனா நீங்க பக்தி பிரித்தி எதுவாக்கணும், சபைக்கு வரும்போது தயவு செய்து பைபிளை கொண்டு வாங்க, வேதத்தை கொண்டு வாங்க, அதை திறந்து பாருங்க. கொஞ்சம் சோம்பலா இருக்காம ஆண்டோட நீதிக்குட்படுத்துறவர்கள் படித்த நீதி அங்க நீதி என்று என்ன சொல்லப்படுறது? பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பரிசுத்த வாழ்வுக்கு நடத்துகிறவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது நீதி. அநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறது நீதி. ஆகவே அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களும் உள்ள நட்சத்திரங்களை போல என்ன செய்வார்களோ பிரகாசிப்பா. இஃப் யூ வாண்ட் டு ரியல் ஸ்டார் ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்கணுமாக இருந்தா. அம்மா ஐயா, டேக் அ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட் பிளீஸ். அடுத்த வருஷம் முடிந்தாலும் எத்தனை பேருக்கு இந்த ரட்சகர் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க முடியும்? எத்தனை பேரை உன்னை இயேசுவுக்கு நேராக நீங்க டைரக்ட் பண்ண முடியும்? ஐயா அம்மா கேளுங்க, இந்த ஒரு பாரத்தினால்தான் வருஷ வருஷம் இலங்கையில போய் கிறிஸ்துவை அறிவித்து அநேக ஜனங்களை கிறிஸ்தர் தேவன் அறிவார். God knows everything. நாம செய்கிற ஊழியங்களும் மிக மகுடம் போல கிட்ட காணப்படுது. இலங்கையில போய் அங்கே அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாருங்க, அது நம்ம சபையால நம்ம கொண்டு போகிற ஒரு வாரம், ஒரு ஊழியம். இடையில இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் சூரியனை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருப்பார்கள்.
Und die da lehren werden leuchten wie des Himmels Glanz und die viele zur Gerechtigkeit weisen wie die Sterne immer und ewiglich. Das heißt, wenn wir ein guter Stern für Christus sein wollen, dann müssen wir viele Menschen zu dieser Gerechtigkeit, was heißt Gerechtigkeit? Menschen, die in der Sünde leben, direkt zu Jesus führen. Das ist diese Gerechtigkeit. Dann müssen wir diese Menschen zu Jesus Christus führen, so wie dieser Stern es getan hatte. Dann wären wir ein guter Stern für Jesus Christus.
வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் விழும் என்று வேதம் சொல்லுது. பூமியில் இருக்கிற நட்சத்திரங்களும் மங்கி போகிற காலம் உண்டு. ஆனா நாமோ என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக கிருபம் உண்டு. ஆண்டவர் நமக்கு வாக்குப்படுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுட்டாடு. மற்றவர்களை நாம கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தும் பொழுது நாம தான் வி ஆர் த ரியல் ஸ்டார் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இஃப் யூ பிலீவ் யூ ஆர் த ரியல் ஸ்டார் ஆஃப் கிரைஸ்ட். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் பூமியில விழும் என்று வேதம் சொல்லுது. பூமியில நட்சத்திரங்கள் எனப்படுபவர்களும் மறைந்து போவார்கள். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நட்சத்திர அந்த சாத்திரிகள் நடத்தின நட்சத்திரம் போல நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நடத்துவமாக இருந்தா நாம தான் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் சத்தியத்தின்படி சொல்லு.
Die Bibel sagt, die Sterne im Himmel, die werden eines Tages runterfallen. Und die Bibel sagt auch, die Sterne, die auf dieser Erde sind, das heißt, diese Menschen, auch sie werden einmal vergänglich sein, sie werden ausgelöscht sein. Aber wenn wir so wie dieser Stern, der die Weisen aus dem Morgenland direkt zu Jesus Christus geleitet hat, so wie dieser Stern leuchten und viele zur Gerechtigkeit führen, dann sind wir die wahren Sterne oder die wahren Stars für Jesus Christus und werden leuchten für immer und ewiglich.
Number 4. நாலாவது கிறிஸ்துவின் பிறப்பில சம்பந்தப்படுகிற நாலாவது பார்க்க போகிறோம்.
வீட்டுக்குள்
பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாப்பிட்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளக்கூடத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்.
sich vor ihm und nieder und erwiesen ihm die Ehre. Dann holten sie die Schätze hervor, die sie mitgebracht hatten, und gaben sie ihm Gold, Weihrauch und Myrrhe.
So, நாலாவது ஆண்டவர் இயேசுவோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஐவேன் சாஸ்திரிகளாக.
Als viertes, die wirklich eine Rolle spielen bei der Geburt Jesus Christus sind die Weisen selbst.
So, சாஸ்திரிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது.
So, ein Punkt oder ein Kernpunkt, den wir nehmen können, ist von dem Leben der Weisen oder von den Sterndeutern ist.
சாஸ்திரிகள் வந்து என்ன செஞ்சிருக்கார்கள்?
Wisst ihr, was die gemacht hatten, diese Sternendeuter?
சாஸ்தாங்கமாக விழுந்து கர்த்தரை ஆண்டவர் இயேசுவை தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
Sie fielen nieder und haben das Kindlein angebetet.
So, தொழுது கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையும் செலுத்தி இருக்கிறார்கள்.
Nicht nur ihn angebetet, sondern sie haben auch ihre wertvollsten Schätze gegeben.
Da என்ன கேட்டா லகவுடிங்க தொழுகைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு நான் நம்புறேன்.
Wenn ihr mich fragt, es gibt für das Anbeten zwei Seiten.
Und da ஆண்டவரை ஸ்தோத்திரப்படி துதித்து ஆராதிக்கிறது தொழுகை.
Einmal dieser ganze Lobpreis, den wir machen mit Gesang und
அதன் அடுத்த பக்கம் என்றால் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறதா.
Und die andere Seite ist, dass wir diesen Gott, den wir anbeten, auch unsere Geschenke zu geben, beziehungsweise unsere wertvollsten Geschenke, Schätze zu geben.
அதாவது தேவனுக்கு கொடுக்கிறதா.
Das heißt, geben, für Gott geben.
நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட விடுங்க. நான் ஆண்டோட வசனத்தை பேசுறேன். கத்திரி ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ரெண்டு பக்கம் அல்லது தொழுகைக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஆண்டவரை நாம ஸ்தோத்தரிக்கிற வாயிலான பாடுபடும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறோம். அதுவும் ஒரு ஆராதனை. கத்தோட நாமத்துக்கு
பயப்படும். Dieser ganze Lobpreis, den wir machen, und einmal das Geben, das heißt unsere wertvollsten Schätze, das, was wir besitzen, halt geben.
So, தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறதும் ஒரு ஆராதனை என்று சத்தியத்தை நான்
சொல்றேன். Opfergabe, der Opferstock, das ist auch ein Teil vom Gottesdienst.
இந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்ட சாஸ்திரிகள் தான் வருமனவே அவரை சாஸ்திரமாக விழுந்து கும்பிட்டு போகல. கும்பிட்டு அதே ஆண்டவர் இயேசுக்கு தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து உச்சிதமானவர்களை காணிக்கையாக கொடுத்தது எதன் அடிப்படையில்? ஆகவே ஆராதனைக்கு அடுத்த பக்கம் தேவனுக்கு மனப்பூர்வமாக உச்சிதமானதை கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமான ஆராதனை சத்தியத்துப்படி நான் சொல்கிறேன். ஆனா பொதுவாக நாம் சொன்ன ஒரு பக்கத்தை நாம பார்க்கிறோம், மறுபக்கத்தை விட்டு வர்றோம்.
Und diese Weisen, die haben es richtig erkannt, die haben ihn nicht nur angebetet, sondern ihre wertvollsten Schätze rausgepackt und ihn als Opfer gegeben. Und das haben diese Weisen aus dem Morgenland richtig erkannt. Aber was machen wir? Wir nehmen nur einen Teil, wir preisen den Herrn, aber vergessen das andere zu machen.
ஆண்டவர் பாட்டு பாடி துதிக்கிறது நம்ம ஒன்றும் ஒன்று கேட் பண்ணாது. ஆண்டவரை பாட்டி துதிக்கிறது நம்மளை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆனா கொடுக்கிறது தான் நம்ம பாதிக்குது பாருங்க. அப்ப பாதிக்காத காரியங்களை நாம It is good. Do it continually. But in others, marubagathile, namu paadikkathukku daaharam namu aandavarukku namu kodukkiravagala irundha. Aduve devanukku munbaga uyandha aaradhana endru.
Also der Lobpreis, der würde uns nicht wehtun. Wir preisen ja den Herrn. Das tut uns nicht weh. Aber wenn es darum geht, dem Herrn etwas zu geben, dann tut das doch uns sehr weh. Und da straucheln wir so ein bisschen und halten uns ein bisschen zurück. Aber wie gesegnet werden wir sein, wenn wir dem Herrn etwas geben, obwohl es uns weh tut?
Da kann der Bunbaka die Kirche der Ulekare Solven. Handavrikari, Handavrik, Uriya, Pangale, Pahangale, Nabu Banchikawe Koda.
Ich sage es vor dem Herrn, der Teil, der dem Herrn gehört, das dürfen wir nicht von ihm wegnehmen, das dürfen wir nicht klauen.
So, Kanike செலுத்தினார்கள் சாஸ்திரிகள் ஆண்டவர் இயேசுவுக்கு.
Sie haben Schätze gegeben, ihre wertvollsten Schätze.
இதனக இயேசு பாத சிசுவாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இது ஆச்சரியமா இருக்குது. சிசுவாக இருக்கிற இயேசுவுக்கு சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் சாஸ்தாங்கமாக விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்.
Und vor allen Dingen war Jesus ein kleines Kind. Er war ein Kindlein. Und vor diesem Kindlein fielen die Weisen aus dem Morgenland nieder und haben ihn angebetet.
பாலகனாக பிறந்தபோது சாத்திரிகள் சாத்தாங்கமாக விழுந்து தொழுது கொண்டார்கள். வெளிப்படுத்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது 24 மூப்பர்களும் இன் ஹெவன் ஆல்சோ பரலோகத்தில் கூட 24 மூப்பர்களும் தங்கள் கீடங்களை கலத்தி வச்சுட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
Auch wenn ich zu Hause bete, dann falle ich auch erst, manchmal falle ich nieder und bete den Herrn so an. Nicht nur das, die Weisen haben das getan, sie fielen auf den Boden, haben Jesus angebetet. Und nicht nur das, auch im Himmel, die 24 Ältesten, die um den Thron Gottes weilen, auch sie fielen nieder und haben Gott angebetet. Und die haben nicht nur angebetet, sondern auch ihre Schätze gegeben.
So,
ich möchte einen Punkt nochmal hier aufzählen. Bibelstunden habe ich das schon mal erwähnt. Im Alten Testament haben die Schätze bzw. Opfer gegeben, also Almosen,
den Gegenteil.
Opfer haben zum ersten Mal Kain und Abel in der Bibel gegeben.
So, முதலாவது ஆபேலும் காயினும் காலைக்கு செலுத்தும் போது அங்கேயே ஒரு வித்தியாசம் காணப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது.
In dieser Situation, wo Kain und Abel ihre Opfer gebracht haben, da kann man einen Unterschied sehen.
So, Abel விசுவாசத்தினாலே தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
Abel opferte mit seinem Glauben.
எபிரேயர் நிருபத்திலே வாசித்து பார்த்தால் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய காணிக்கை பார்க்கலாம் மேன்மையான காணிக்கையை செலுத்தினார். விசுவாசத்தினாலே ஆவேல் காயினுடைய காணிக்கையிலும் பார்க்க மேன்மையான எக்ஸலன்ட் மேன்மையான காணிக்கையை செலுத்தினார் எழுதப்பட்டிருக்கு.
Hebräer steht geschrieben, durch sein Glauben, also durch Abels Glauben, hatte ein etwas wertvolleres, exzellenteres Opfer gebracht als sein Bruder Abel.
இதுல ஒரு குறிப்பிடக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்ல கவனிங்க, அதை வாய்ச்சி பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி நிருபத்தர் 19 மாதிரி ஆபேலுடைய காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறாரு.
Wenn ihr da in Hebräer liest, Gott selbst gibt ein Zeugnis ab über das Opfer von Abel.
புதிய ஏற்பாட்டிலே நாம ஒரு காரியத்தை பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Auch im Neuen Testament können wir
das sehen. Jesus ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது.
Als Jesus da im Tempel sitzt, passiert etwas.
காணிக்கை நேரத்தில் ஜனங்கள் வந்து காணிக்கை போடுகிறார்கள்.
Es ist Zeit, Almosen zu geben, Opfer zu geben.
ஒரு ஏழை விதவை வந்து காணிக்கை போடுகிறார்.
Und da kam eine alte Witwe und hat auch Opfer bzw. Geld reingeschmissen.
முந்தி வந்த பணக்காரர்கள் அதிகமாக அள்ளி போட்டார்கள்.
Die reichen Leute, sie haben sehr viel Geld gegeben.
படி இவளோ தங்கத்திலிருந்து எல்லாவற்றையும் போட்டு அவட இருந்தது ரெண்டு பணம் தான், ரெண்டு காசு.
Und aber diese alte Witwe, sie hatte nur zwei Silberstücke und das war alles, was sie im Leben hatte, und hat das Ganze in diesen Opferstock reingeschmissen. Was für mich erstaunlich war, Jesus hat genau beobachtet, wie Menschen Opfer gegeben haben. Jesus hat das Ganze beobachtet und als die alte Witwe das getan hatte, kommentierte er das. Von allen, die da Geld reingeschmissen hatten, hat diese alte Witwe am meisten reingeschmissen.
தன் ஜீவனத்துக்கு உண்டானதையும் போட்டு விட்டார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமோ, அன்றைக்கு அவள் சாப்பிட்டு புசித்து குடித்து சாப்பிட இருந்த அந்த ரெண்டு பணம் நல்லா விளையாடுங்க, அந்த ஏழை விதவைக்கு அன்றைக்கு சாப்பாட்டுக்குரிய அந்த ரெண்டு காசையும் அவள் என்ன செய்தால் தெரியுமோ, கத்தருக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார். யுனாவாய் இந்த காணிக்கையாக இந்த ரெண்டு பணத்தை நான் கத்தருக்கு கொடுத்து விட்டாலும் இன்றைக்கும் தேவன் என்னை பசுபட்டினி இல்லாமல் என்னை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை அந்த ஏழை விதவை விசுவாசித்தபடியால் அந்த ஏழை விதவை தன் கையில் இருந்த ரெண்டு பணத்தை தூக்கி போட்டு விட்டார். அங்கேயும் விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்தினார்கள், இங்காலும் இங்கேயும் ஏழை விதவை விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Jesus sagte das folgende: weil diese alte Witwe, sie hatte alles gegeben, was sie zum Leben hatte. Das heißt, die zwei Silberstücke waren alles, was sie hatte, damit sie leben konnte, damit sie was zum Essen kaufen konnte. Aber alles hat sie dann in diesen Opferstock reingeschmissen. Deswegen sagte Jesus, von allen Leuten, die da Geld reingeschmissen haben, hat diese alte Witwe am meisten gegeben, weil sie alles gegeben hatte, was sie besaß. Aber diese alte Frau, sie hat das Ganze durch den Glauben getan, denn sie wusste, der Herr, er wird sie versorgen, auch wenn sie alles gegeben hat, nichts mehr in der Hand hat. Der Herr ist in der Lage, er ist allmächtig, er wird sie versorgen, er gibt ihr alles, was sie braucht. So, ich bin oft glücklich, wenn ich die kleinen Kinder sehe, wenn die zu den Eltern rennen und nach Geld fragen und um Opfer zu geben.
கத்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், கட்டு கொடுக்கணும், பெற்றோம் அது நல்ல பிள்ளைகளுக்கு தெரியவேணும். காயினும் ஆவியிலும் கத்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் எங்க படிச்சாங்க? அதான் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. ஆகவேதான் ஆவியிலும் காயினும் கத்தருக்கு காணிக்கை செலுத்துறோம். கத்தருக்கு நாம காணிக்க கொடுக்கணும் என்று பிள்ளைகளுக்கு கட்டுக் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறது நல்லது. அவங்க எதிர்காலத்துக்கு அது மிகவும் ஏற்றது.
Denn wir Eltern müssen auch den Kindern beibringen, dem Herrn Opfer zu geben, also Opferstock bzw. Almosen zu geben, denn das gehört auch zum Gottesdienst. Denn Kain und Abel, sie hatten Opfer gegeben, aber von wem hatten die das gelernt? Von deren Eltern, also Adam und Eva. Daher müssen wir Eltern auch unseren Kindern von klein an schon beibringen, immer Opfer zu geben.
So, கொடுத்தல் ஒரு தெய்வீக சுபாவமாகும்.
Denn geben ist eine göttliche Natur.
Giving is a divine nature. கொடுத்தல் ஒரு தெய்வீக குணாதிசயமாகும். Giving is a divine nature. கொடுக்கிறது தேவ குணாதிசயமாகும்.
Denn geben ist eine göttliche Natur, eine göttliche, sag ich mal, göttliche Charakter.
இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் எத்தனை காரியங்களை தந்திருக்கிறார், எத்தனை காரியத்தில் நன்மை செய்திருக்கார் நம்ம மனசு அஜி அறிவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Denn wir wissen doch selber, wie oft Gott uns in diesem Jahr schon geholfen hat oder unsere Bedürfnisse erfüllt hat.
எப்பய நாம ஆண்டவரிடத்தில் அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே, இதை செய்யும் ஆண்டவரே, தப்பில்லை. ஆனா நம்ம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாம கர்த்தருக்கு கொடுக்க ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கிறேன் அதே பாட்டு போறேன், ஏந்தும் கரங்களே கொடுக்கும் கரங்களே மாத்திரம் பாடுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பேசப்படுத்த ஆண்டவருக்கு வகுப்பிட்டாரு ஸ்தோத்திரம்.
Wir fragen ständig immer, Gott, gib uns das, gib uns jenes. Aber wir müssen auch aufgrund unserer geistlichen Wachstum, sag ich mal, geistlichen Level, müssen wir auch dementsprechend Leute sein, die auch geben können.
Da ist ein Mistake mit dir. Da ist ein Datschatra, der andere Veda, was er auf der Matthäi 2. Madhikar, 9. 10. Vasanam.
Ich habe einen kleinen Fehler gemacht.
So, Sastri galukku da.
இன்னொரு
கரெக்டர் குறிச்சு பார்க்க போறோம். படி.
ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளும் ஆயிருந்தாள். ஏறக்குறைய 86 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள்.
In Jerusalem lebte damals auch eine Prophetin namens Hannah, einer Tochter Penuels aus dem Stamm Ascher. Sie war schon sehr alt, nach 7-jähriger Ehe war ihr Mann verstorben. Sie war Witwe geblieben und war nun 84 Jahre alt. Sie verbrachte ihre ganze Zeit im Tempel und diente Gott Tag und Nacht mit Fasten und Beten.
So, da hat die Gruppe aber Pathos, Sastriger, Pole, Panindigunde, Kanikis, Selle, Tugumann, Soli.
So, als Viertes hatten wir ja gesehen, wir müssen niederfallen vor dem Herrn und auch so wertvoll sind.
இந்த வருஷத்துல அறுதி அடிக்கிறது அப்படியான தீர்மானத்தை எடுக்கிறது தேவன் குறிப்பாக சிறப்பாக.
Es wäre ganz schön, wenn wir so eine Entscheidung treffen, dem Gott das Wertvollste zu geben und ihm zu opfern.
கடைசியாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்புல சம்பந்தப்படுகிற ஒரு பெண்ணை குறித்து நாம பார்க்கிறோம். அவருடைய பெயர் அன்னாள்.
So als letztes sehen wir eine Frau, die auch bei der Geburt Jesus Christus eine Rolle spielt, und zwar die Prophetin Hannah.
பழைய ஏற்பாட்டிலும் ஒரு அன்னாளை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு அன்னாளை பார்க்கிறோம்.
Im Testament kennen wir eine Hannah und auch im Neuen Testament sehen wir eine Hannah.
ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்றால், ரெண்டு பேருமே ஜெபிக்கிறவர்களாக, prayer warriors இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்காங்க.
Eine Gemeinsamkeit zwischen den beiden Hannahs war, sie waren Menschen oder Frauen, die gebetet haben.
So பழைய ஏற்பாட்டிலே அன்னாளை குறித்து பார்க்கும்போது, சாமுவேலோட தாய் அன்னாளை குறித்து பார்க்கும்போது, அவள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்டி விட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Die Mutter von Samuel, also Hannah im Alten Testament lesen, steht geschrieben, dass sie ihr Herz dem Herrn einfach ausgeschüttet hat.
So அதே போல இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவோட பிறப்புல சம்பந்தப்படுற இந்த அன்னாளும் ஜெபிக்கிறதுலே தன் இருதயத்தை ஊட்டி விடுறவளாக காணப்படுகிறாள்.
Auch diese Hannah, die Prophetin im Neuen Testament, sie war auch jemand, der Tag und Nacht gebetet hat.
இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுற காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
Es ist ziemlich erstaunlich, was hier über diese Frau geschrieben
wird. அவட வயசு 84.
Denn ihre Alter ist 84.
84 years, 84 வயசு தள்ளாத வயதிலும் அவ செய்திருக்க வேலை என்ன தெரியுமோ, உபவாசம் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்கிறாள்.
In ihrem Alter, also mit 84 Jahren, hat sie gefastet und gebetet Tag und Nacht.
உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து
கொண்டிருந்திருக்கிறது.
திருமணமாகி ஜஸ்ட் 7 years, 7 வருஷம் மாத்திரம் தான் அவள் புருஷனோட வாழ்ந்திருக்கிறார்.
Und noch eine Anmerkung, und zwar sie war verheiratet und hat nur 7 Jahre mit ihrem Mann gelebt.
அதுக்கு பிற்பாடு அவள் திருமணமாகாமல் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு காணிக்கையாகி இரவும் பகலும், வேத சொல்றது அங்க வசந்த பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசிக்கிறது, செபிக்கிறது, ஆராதிக்கிறது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை வயசுல அவள் திருமணமாகி விட்டா தெரியாது, ஆனா பல ஆண்டுகளாக ஆலயத்தை விட்டு நீங்காமல் அவள் செய்த ஒரே வேலை உபவாசிக்கிறது, செபிக்கிறது, கர்த்தருக்கு ஆராதனை செய்யறது. பாருங்க,
wie gesagt, sie war nur 7 Jahre mit ihrem Mann verheiratet und als der Mann verstorben war, hat sie ihr ganzes Leben danach dem Herrn als Opfer gegeben, hat Tag und Nacht in der Synagoge gefastet, gebetet und Gottesdienst gehalten, nur für den Herrn.
So இப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஸ்திரீயை, பரிசுத்த ஸ்திரீயை ஆண்டவர் இயேசுவின் குமாரன் பிறப்பிலே சம்பந்தப்படுத்தினதில் ஆச்சரியம் இல்லையே.
Es ist ja nicht verwunderlich, dass so eine Frau auch eine wichtige Rolle spielt bei der Geburt Jesus Christus.
So அன்னாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளற காரியம் என்ன, அன்னாளை போல ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம்.
So was können wir von Hannah lernen, und zwar dass wir mit dem Herrn eine Gemeinschaft bilden.
சோ ஐக்கியம், எப்படி தேவனோட அவள் ஐக்கியமாக இருந்தால், உபவாசம் பண்ணினால், ஜெபித்தால், துதித்தால், ஆண்டவருக்கு ஆராதனை செய்து தேவனோடு ஐக்கியமாக இருந்தால், ஆகவே தேவனுடைய குமாரனுடைய பிறப்பை குறித்து அவளுக்கு சொல்லப்படுது ஆச்சரியம் இல்லை.
சோ wie hat sie ihre Gemeinschaft gehalten mit Gott? Sie hat gefastet, gebetet, Lobpreis gehalten, Gottesdienste gehalten. Daher ist es auch nicht verwunderlich, dass Gott ihr die Geburt von Jesus Christus offenbart hatte.
இப்ப நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. நீங்க கேட்டு களைச்சு போனீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் முடிக்கிறேன், கவனிங்க. என்ன தெரியுமோ, இந்த வருஷத்தின் இறுதியில நிக்கிறதா, அடுத்த புது வருஷத்துக்குள்ள போக போற நாம் தேவனு முன்பாக ஒரு தீர்மானம் எடுப்போம். நாமும் அன்னாளை போல உபவாசிக்கிறமோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதுக்கு நல்லது உபவாசம் பண்ண சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். இந்த வருஷம் போல அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் எடுப்போமாக இருந்தால், அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரே, நாமத்தை ஸ்தோத்திரம்.
Wir uns jetzt entscheiden, für das kommende Jahr, so wie Hannah die Gemeinschaft mit Gott gehalten hat, wir auch in dem kommenden Jahr eine enge Gemeinschaft mit Gott halten, indem wir fasten, beten und Gottesdienst auch für den Herrn halten, dann wird das Jahr ein segenreiches Jahr sein. Achtet bitte.
Da würde ich über. Sicher. In der Hand. Ich bin der Hand. Da war es hat sich drin. It is miserable. It's a pity. எத்தனை நாட்கள் நாம் ஜெபம்னா விட்டுருக்கோம், மனசாட்சி தொடர்பார். எத்தனை நாள் நம்ம வேதம் வாசிக்காம கத்தட வசதி,
மேபி நான் சொல்ல முடியும், பாசைக்கு நேரம் இல்லை. பட்டு எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருந்தது. நமக்கு பலம் தந்து சுகம் தந்து நம்ம பத்திரமாக பாதுகாப்பாக வாழ வச்சிருக்கிற ஆண்டவரை தேடத்தான் நமக்கு நேரம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, இந்த வருஷத்து தவறுகளை அடுத்த வருஷம் விட்டுறாம அன்னாலை போல வாசித்து செபித்து வேதத்தை வாசித்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க ஒரு தீர்மானம் நீங்க எடுப்பீங்களா இருந்தால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை சத்தியத்தை விட
சொல்றேன். Bibel zu lesen in diesem Jahr oder wie oft ihr versäumt habt zu beten dieses Jahr oder wie oft ihr versäumt habt zu fasten dieses Jahr. Ihr und euer Gewissen, ihr kennt die Antwort. Aber lasst uns nicht wie dieses Jahr auch in das kommende Jahr reingehen, sondern lasst uns diese Entscheidung treffen, im kommenden Jahr, im 2019, für, mit Gott eine engere Gemeinschaft zu halten, für ihn zu fasten, zu beten, Gottesdienst zu halten und auch regelmäßig Bibel zu lesen.
மாசத்துல ஒரு முதல் சனிக்கிழமை மிக ஜவம் நடக்குது. நமக்கு ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்களால ஆலயத்துல ஜப நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் ஜப வேளையாக்கி 9:00 பேதரும் ஜோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. தே ஆர் கிரேட் டிசைபிள், மிரக்கிள், சூப்பர் நேச்சுரல். ஆனால் They are going to the church. You know why? We want to pray with the people. What a beautiful disciple. Yosej Bari. In the verse, ithari ubhasa kututu nama javmanikra. Ithari nātka nama javmanikra. Parasakhi ithari. Idhe mūna adutta verse nama salavadikya pōruma. Alladhi idhavuda enna kuraya adutta nera salavadikya pōruma. Alladhi. அடுத்த ஆண்டு இப்படியே இருந்துடாம அதனால போல அதிக நேரம் தேவனோட செலவழிக்க ஆண்டோட ஐக்கியமா இருக்க நாம் தீர்மானம் எடுக்க போறோமா? இட் இஸ் அப் டு யூ. இட் இஸ் அப் டு யூ.
இங்கே ஊர்கமைந்து அப்போஸ்தல் கிஷிஷ்டி கமலீசன் wurde eine Zeit für alle beziehungsweise festgesetzt, eine Zeit für Gebetsstunde. Zur 9. Stunde Johannes und Petrus, die gingen, um zu beten mit den Leuten in der Gemeinde. Da passiert noch sehr viele Wunder, weil die eine engere Gemeinschaft hatten. Die Frage ist, du und ich, wie oft waren wir in diesem Jahr bei Fastgebetstagen nicht anwesend? Wo haben wir uns rumgetrieben? Ihr wisst es und Gott weiß es. Und deswegen, wie wollen wir jetzt weiterhin leben? Wollen wir im neuen Jahr, wollen wir jetzt noch mehr eine engere Gemeinschaft mit Gott haben? Oder wollen wir noch weniger als dieses Jahr? Entscheidungen müsst ihr treffen.
ஒவ்வொருவரும் அன்போடு அழைக்கிறேன். தயவு செய்து தேவனோடு ஐக்கியமா இருக்கு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். பாருங்க, நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்குது? ஐக்கியம் மிக முக்கியம் என்று நான் சொல்லுவதுண்டு. எனக்கு அறிவார்களே, தேவப்பிள்ளையுடைய ஐக்கியம் உலகத்தோடு இருக்குமாக இருந்தால் நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்த போறோம்? யோசித்து பாருங்க.
Deswegen bitte ich euch oder lege ich euch sehr am Herzen nochmal die Gemeinschaft mit Gott zu halten und euch nochmal zu hinterfragen, wo habt ihr eure Gemeinschaft derzeit? Mit der Welt oder mit Gott selbst? Und wenn wir mit der Welt unsere Gemeinschaft haben, wie können wir dann Gott gefallen? Das geht nicht. Deswegen bitte ich euch, habt eine engere Gemeinschaft mit Gott.
Take a decision in your heart.
Triff eine Entscheidung in deinem Herzen.
தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது.
Die Entscheidung, die wir treffen, entscheidet über unser Leben.
Da bedeckere முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது.
Die Entscheidung, die wir treffen, die entscheidet über den weiteren Verlauf unseres Lebens.
தீர்மானத்தின் அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனவர்.
Er ist ein Gott, der abhängig von unseren Entscheidungen uns segnet.
19. ஆண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழவும்
So lass uns solche Entscheidungen in unserem Leben treffen, damit Gott uns segnen kann und damit wir selber auch ein Segen für andere Menschen werden können. So lass uns wie Maria uns den Plan Gottes oder den Willen Gottes uns hingeben. Auch wenn wir einige Dinge Gottes Plan nicht verstehen, lass uns so wie Josef gehorsam sein. Lasst uns dem Herrn, vor dem Herrn niederfallen, ihn anbeten und unseren wertvollsten Schatz ihm als Opfer bringen. Lasst uns wie dieser Stern andere Menschen zur Gerechtigkeit führen, zu Jesus Christus führen. Und lasst uns so wie Hannah eine enge Gemeinschaft mit Jesus, mit Gott haben. Lasst uns aufstehen.
2018 ஆண்டு உதயமாகிறது. ஒன்று மறையும் பொழுதுதான் இன்னொன்று உதயமாகிறது. சோ நாம் எத்தனையோ வருஷங்களை கடந்து வந்துட்டோம். எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொன்ன தேவ வார்த்தைகளை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. மரியாதை போல தேவனுடைய தேவ வார்த்தைகளை மனதில் வச்சு சிந்திக்க கட்டுக்கொள்ளுங்க. தேவதூதனால சொல்லப்பட்ட வார்த்தைகளை மரியால் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்தார். அதுபோல நமக்கும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை மனதில் வைத்து நாம சிந்தித்து அதன்படி நாம செயலாற்றோம். இதோ 19 ஆண்டுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வர போகிறார். இது ஒரு தேவனுடைய ஈவு, ஒரு தேவனுடைய கிருபை. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு 19 ஆண்டுக்குள்ள பரிவசிக்கிற நிலைமை இல்லாம போயிட்டு வாழ விரும்பினார்கள். வாலிப வயதிலேயே எத்தனையோ இயற்கை அனர்த்தங்களால எத்தனையோ தேசங்களிலே அழிந்து போனது. கடந்த நாட்களில் கூட இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கமும் சுனாமியினாலும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே இமை போடுதல் அள்ளுண்டு போனது நம்ம பார்க்கும். வாலிபர்கள், சிறுபிள்ளைகள் உட்பட எனக்கு அறிவானவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இறப்பு இருந்து கொண்டே இருக்கு. பிறப்பு இருக்குது, இறப்பும் இருக்குது. எனக்கு அறிமானோ 2019 ஆண்டுக்குள்ள தேவன் பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். அடுத்த ஆண்டுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போக போறார். ஆனால் ஒரு தீர்மானத்தோடு நாம கடந்து செல்வோம். இந்த ஆண்டு இருந்தபடியே நாம இருப்பமாக இருந்தால் நமக்குள்ள வளர்ச்சி இல்லை. இந்த ஆண்டை விட இன்னும் தேவ காரியங்களை குறைவுள்ளவர்களாக இருப்பமாக இருந்தால் இன்னும் நாம பின்வாங்கி போறவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய ஆத்மா ஈடற இந்த வருஷத்தை பார்க்கிற அடுத்த வருஷம் இன்னும் தேவனோட ஐக்கியமாக இருக்க, இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவில வளர, இன்னும் அவரது அன்பு கூற, இன்னும் அவருக்கு ஆழமாக அர்ப்பணிக்க, இன்னும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய, இன்னும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த, இன்னும் சாத்துகளைப் போல கிறிஸ்துவண்ட ஜனங்களை நடத்த நம்ம ஒப்புக் கொடுப்போமா கைகளை மூடுவோமா? பிளீஸ் க்ளோஸ் யூ ஐஸ். எல்லோரும் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா? எல்லோரும் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனுடைய வசனத்துக்கு நம்ம ஒடுப்போம், சரணடைவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கப்படாமல் பிள்ளைகளெல்லாம் கரம் உயர்த்தி ஆண்டவருடைய சோதனை பண்ணுங்க.